ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது ரிபுகீதை. இப்போ இந்த ரிபுகீதையினுடைய 3வது அத்தியாயத்தில் கடந்த முறை வந்து 8 ஸ்லோகங்கள் பார்த்து முடித்தோம். இப்போ இன்றைக்கு 9வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரிபுகீதை வந்து ரிபு முனிவரும் நிதாகனும் உரையாடி கொண்டிருப்பது போன்ற ஒரு அமைப்பில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதில் ரிபு முனிவர் வந்து நிதாகனுக்கு ஆத்ம ஞானத்தை புகட்டுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, பிரம்மைவ விசயா சர்வே பிரம்மைவ விசயாசயகா பிரம்மைவ விசய ஞானம் பிரம்மைவ பலமேவது. அதாவது இந்த இடத்துல இந்த பாடல் என்ன சொல்ல கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா, இந்த படைக்கப்பட்ட இந்த உலகம், இந்த உலகத்தில் நம்ம பார்க்கின்ற பொருள்கள் எல்லாமே, இந்த விசய சுகங்கள் எல்லாமே பிரம்மம்தான் அப்படிங்கிறார். பிரம்மைவ விசயா சர்வே பிரம்மைவ விசயாசயகா, இந்த பார்க்கின்ற உலக பொருட்கள் உலகம் அப்படிங்கிற எல்லாமே பிரம்மம்தான். அந்த பிரம்மத்தை நம்ம இந்த மாதிரி உணர்ந்துட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம வெளி விஷயங்களை பார்க்குறோம் இல்லை, இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு விருப்பு விருப்பு காட்டுறது, இதெல்லாம் வந்து மனதினுடைய சேஷ்டையாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. ஆனால் நம்ம ஒன்றை விரும்புவதனுடைய நோக்கம் கூட, அந்த ஆசை கூட பிரம்மம்தான் அப்படின்னு இங்கே சாஸ்திரம் இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அந்த அவற்றை காணும் அறிவும் பிரம்மம், அனுபவத்தின் பலனும் பிரம்மம் அப்படிங்கிறார். பிரம்மைவ விசய ஞானம் பிரம்மைவ பலமேவத்து. அப்போ இங்கே பிரம்மம்தான் நம்ம அறிகின்ற அறிவு. விசய ஞானம் அப்படின்னா, இங்கே நம்ம என்ன விஷயத்தை பற்றி அறிந்து கொள்கிறோமோ அதுவும் பிரம்மம்தான். அந்த அனுபவப்பட்ட பொருள் இருக்கு இல்லையா, அதுவும் பிரம்மம்தான். அப்போ இங்கே அவர் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே திரிபுட்டியை வச்சு பேசுகிறார். இங்கே 3 விஷயங்கள் இருக்கு, அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள், அனுபவம் அப்படிங்கிறத, 3மே பிரம்மம்தான் அப்படிங்கிறத இந்த மந்திரத்தில் இந்த ஸ்லோகத்தில் தெளிவுபடுத்துகிறார். அதாவது எல்லா பொருட்களும் பிரம்மம்தான், அந்த பொருட்களை பார்க்கின்ற பொழுது அதனால் வருகின்ற ஆசையும் பிரம்மம்தான், அந்த பொருளை அனுபவிக்கும் போது வருகின்ற அனுபவமும் பிரம்மம்தான், அதை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற அறிவும் பிரம்மம்தான். அப்போ இங்கே எல்லாம் பிரம்மம்தான், சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மந்திரம் இங்கே நமக்கு பொருள் கூற வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம வேதாந்த சாஸ்திரங்களில் அதை தான் ஞானிகளும் மகான்களும் நமக்கு புரிய வைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கடந்த முறையில் அதை தெளிவுபடுத்திக்கிட்டோம். இப்போ அடுத்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, ஏவம் நாத்வா மனுஷ்யேந்திரா பிரம்மபாவம் சமாஸ்திருதாம் ந பஷ்யதி புனர்பந்தம் ந பஷ்யதி சுகம் ததா. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த உண்மையை அறிந்து பரம்பொருளில் நிலை பெறும் ஒருவர் பந்தத்தையும் காணமாட்டான், சுகதுக்கத்தையும் காணமாட்டான், அவன் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறார். இந்த இடத்துல அதுதான் புரிய வைக்கிறார். இந்த உண்மை யார் ஒருவன் அறிந்து கொண்டுகிறானோ, அவன் அந்த பிரம்மமாகவே மாறி அந்த பரம்பொருளிலேயே நிலை பெற்று விடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் முக்தனுக்கு, ஒரு ஞானிக்கு வந்து இங்கு பந்தமும் இல்லை, துக்கமும் இல்லை. ஏனென்றால் அவன் அவைகளெல்லாம் கடந்து நிற்கின்றான். அந்த சுக துக்கங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லாவற்றையும் இயல்பாக பார்க்கின்றவனாக மாறிவிடுகிறான் அப்படின்ட்டு இந்த மந்திரத்தினுடைய பொருளை நம்ம பார்க்க முடியுது. அப்போ நம்ம இதை தான் சொல்லும்போது உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஜீவன் முக்தனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அவனிடத்துல வந்து உயர்வு தாழ்வு அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, எல்லாமே சமமாக பார்ப்பான். அதாவது சுகமும் துக்கமும் அவனுக்கு சமம். சுகம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, அதனால் பாதிக்கப்பட மாட்டான். இப்போ சுகம் வந்தால் ஆடுறதும் துக்கம் வந்தால் தவுண்டு போகிறதும் அவனிடத்தில் கிடையாது. யார் இடத்துல? ஜீவன் முக்தனிடத்தில். அப்போ அதுதான் இங்கே சொல்கிறார், இந்த உண்மையை அறிந்து பரம்பொருளில் நிலை பெற்ற ஒருவர் பந்தத்தையும் காணமாட்டான், சுகத்தையும் காணமாட்டான், ஆனால் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இருப்பான் என்று இந்த மந்திரம் பொருள் கூற வருது. அடுத்த மந்திரத்தில், யதா தோயே கடாகாரோ திருஷ்யதே நது தத்வதஹா ததா தேஹே ஸ்திதோ ஜீவோ நாஸ்தி தத்வேன கர்கிஷித். இங்க என்ன சொல்றாருன்னா, அதாவது தண்ணீரில் பானையின் பிரதிபலிப்பு தெரிந்தாலும் அது உண்மை அல்ல. அது போல உடலில் ஜீவன் என தோன்றுவது உண்மையிலேயே ஒரு தனித்த அடையாளம் அல்ல அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறார். அதாவது இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் அல்லது ஒரு ஏரிக்கரை ஓரத்தில் அப்படி நம்ம போகிறோம், அங்கே போன உடனே நம்ம ஒரு பானை கையில் வச்சுருக்கிறோம், அந்த பானையை வச்சு தான் நம்ம வந்து தண்ணியை மொல்ல போகிறோம் அந்த ஏரியிலையோ அல்லது அந்த ஆற்றுலையோ. அப்படி மொல்ல போகும்போது நம்ம பானையை கொண்டு போகும்போது அந்த நீரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பானை மாதிரியே இன்னொரு உருவம் தெரியும், பிரதிபிம்பம் காணப்படும். ஆனால் அந்த மாதிரி தெரிகிற பானை மாதிரி இருக்கிற பிரதிபிம்பம் வந்து உண்மை அல்ல அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அந்த நீர் இருக்கிறதுனால தான் அந்த தண்ணீரை நம்ம மொண்டுக்க முயற்சி பண்ணும்போது இன்னொரு பானை வந்துட்ட மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையில் இருக்கிறது ஒரே பானை, அது நம்மகிட்ட இருக்கிற பானை தான், அதை வைத்து நம்ம தண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக அதை அப்ளை பண்ணுறோமோ அது மாதிரி இங்கே நாம் வந்து இந்த உடலுக்குள்ள பௌதீக உடலுக்குள்ள தனியாக இந்த ஆகாயம் பூந்துக்குச்சு, அது வந்து இங்கே இருக்குது, அதனால் அது வந்து ஜீவாத்மா, அப்புறம் வெளியே இருக்கிறது பரமாத்மா அப்படிங்கிற ஒரு புரிதல் எல்லாம் நமக்கு சரியாக புரிஞ்சிக்காதனால வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே சொல்லி, இந்த உடலில் ஜீவன் அப்படின்னு தோன்றுவது வந்து உண்மையிலேயே தனித்து இல்லை, அது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான், ஒரு பிரதிபிம்பம் தான், ஆனா இருப்பது இருப்பு மட்டும்தான், அந்த அறிவு மட்டும்தான் அப்படிங்கறத இங்க சொல்ல வர்றார். அதுதான் இந்த இந்த பாடல் பொருள் புரிய வைக்குது. அதாவது யதா தேதோ கடாகரோ திருஷ்யதே நது தத்வதஹ ததா தேகே ஸ்திதோ ஜீவோ நாஸ்தி தத்வேன கற்கிஹி. அப்ப இங்க ஜீவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தனித்து இல்லை, அது வந்து உடலில் இருப்பதுனால நம்ம தனியா இருக்குது அப்படின்னு அபிமானிக்கிறோம், இது நம்முடைய அஜ்ஞானம், நம்முடைய அறியாமை அப்படின்னு இங்க சொல்லப்படுது. அதாவது இந்த வேதாந்த சாஸ்திரத்தையே வந்து இங்க ரிபு முனிவர் என்ன பண்றாருன்னா அவருடைய பாணியில் எடுத்து புரிய வைக்க முயற்சி எடுத்திருக்காரு நிதாங்கனுக்கு. அப்ப அவரு என்ன பண்றாருன்னா நிதாங்கனுக்கு தகுந்த மாதிரி எடுத்து அதை எளிமையா புரிய வைக்கிறதுக்கான அந்த அருமையான பாடல்கள் தான் இந்த ரிபு கீதை என்று நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் அதே மாதிரி அத்வைத வேதாந்த சாஸ்திரத்தினுடைய ஆழமான உட்பொருளை பேசுறாரு. யதா ரஜ்ஜவாம் பவேன்னாக்கோ நா தத்வேன கடாச்சனாம் ததை வேதம் சரீராதி நாஸ்தி தத்வேன கர்ஹிஷித். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா இப்ப கயிறு இருக்கு, அந்த கயிறை பார்த்து பாம்பு அப்படின்னு நம்ம பார்த்து பதறலாம் பயப்படலாம். ஏன் அப்படின்னா அந்த கயிறு வந்து இருள் நேரத்துல மாலை நேரத்துல நமக்கு மங்கிய வெளிச்சத்துல அப்படி சுருண்டு கிடக்கிறத பார்த்த உடனே சடார்னு பார்க்கும்போது ஒரு பாம்பு மாதிரி தெரிஞ்சிடும். அப்போ அந்த கயிறை பார்த்து பாம்பு என்று நம்ம பயந்துக்கலாம். ஆனால் உண்மையில் அங்கே பாம்பு இல்லை, கயிறு மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த பாம்பு இல்லை கயிறு மட்டும்தான் இருக்குது, ஆனால் நமக்கு பாம்பாக தெரிகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த மங்கிய வெளிச்சம், அதை பற்றிய சரியான புரிதல் நம்ம இடத்துல இல்லை, அந்த அஞ்ஞானம், இது எல்லாம் சேர்ந்து நம்ம அந்த கயிற்றை வந்து பாம்பு என்று பார்ப்பது போல. அது எப்படி நம்ம இடத்துல வந்து நம்மளை ஏமாத்துதோ, அந்த கண்ணு பார்வையும் அந்த மங்கிய வெளிச்சத்தில் நம்மளை எப்படி ஏமாத்துதோ, அதுபோல இந்த உடல் முதலானவைகள் உண்மையில் தனித்துவமான ஒரு நிஜம் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றார். ததை வேதம் சரீராத்தி நாஸ்தி தத்வேன கர்ஹிச்சித். அதாவது இந்த உடல் மாதிரி நாம் நினச்சிக்கிட்டு இப்போ இந்த விவகாரம் பண்ணிட்டு இருக்கிறோம்ல, இது என்னுடைய உடம்பு, இது நான் அப்படின்லாம் நம்ம அபிமானிக்கிறோம் இல்லையா. ஆனால் உண்மையிலே இந்த உடம்பு வந்து நிஜம் கிடையாது, இதுக்குன்னு ஒரு தனி இருப்பும் இல்லவே இல்லை அப்படின்னு இங்கே புரிய வைக்கிறார். ஏன்னா நாம் இதை ப்ராக்டிக்கலாகவே நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ கயிற்றின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட பாம்புக்கு இருப்பு கிடையாது, அதை விசாரித்து பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும் அங்கே கயிறு தான் கிடக்குது, ஆனால் நம்ம தெரியாமல் அதை பாம்பாக கற்பனை பண்ணிக்கிட்டோம், அது நம்முடைய அஜ்ஞானம். அது மாதிரி இங்கே இந்த உடல் வந்து இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த உடல் நான் தான்ட்டு நம்ம அபிமானம் வச்சுக்கிறோம், இது நம்முடைய அஜ்ஞானம். ஆனால் நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உடம்பு வந்து சாஸ்வதமா சத்தியமா நிரந்தரமா அப்படின்னா இல்லை, இது அப்படியே மாறிக்கொண்டே இருக்கு, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மறைஞ்சும் போயிடுது, இல்லாமையும் போயிடுது. அப்போ தோன்றி மறைவது தானே இந்த உடல். அப்போ இந்த உடல் வந்து தோன்றி மறையும் போது இது நான் அப்படின்னு நாம் ஒரு அபிமானம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன ப்ராப்ளம் வரும் தெரியுமா, நாம் அழிஞ்சு போயிடுவோங்கிற ப்ராப்ளம் வந்துடும். அப்புறம் நம்ம இங்கிருந்தோம் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் வந்துடும். அப்போ நம்ம வந்துட்டோம், கொஞ்ச நாள் வாழ்ந்தோம், அப்புறம் நம்ம இல்லாமல் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்தால் அது நமக்கு என்ன பிரச்சனையாகும், ஒரு பயத்தை கொடுக்கும், ஐயோ நம்ம இறந்து போயிடுவோம், நம்ம இல்லாமல் போயிடுவோம், அப்போ நம்ம வந்து மரணத்தை அடைய போகிறோம் அப்படிங்கிற ஒரு பய உணர்வு உண்டு பண்ணோம். அது என்ன காரணம் அப்படின்னா இந்த உடல் மேலே இருக்கிற அபிமானம். ஆனால் உண்மையில் வந்து போகின்ற உடலாக நான் அப்படின்னு நீங்கள் விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை, இது வந்து தோன்றி மறைகிறது, இது தோன்றுவதற்கு முன்னாடியும் நான் இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஏன் எந்த அடிப்படையில் நமக்கு இந்த உடம்பு வர்றதுக்கு முன்னாடியும் நம்ம இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றுது அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க உண்மையிலேயே இந்த உடம்பு எடுப்பதற்கு முன்னாடி எங்க இருந்தீங்க அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பாருங்களேன். ஜென்ரலா பேசும்போது சொல்லுவேன், இப்ப வந்து ஒரு உடம்பு எடுக்கிறதும்னா அந்த உடம்புக்கு காரணமா யாரு இருக்கா, அப்பா இருக்காரு. அப்பா என்ன பண்றாருன்னா அவருடைய விந்துவை, அவருடைய செமன்ஸை வந்து வெளிவிடுறாரு இல்லையா. அப்ப அந்த விந்துவானது வெளிப்பட்ட உடனே அந்த விந்துனுடைய ஒரு துளி போய் தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள போய் தான் இந்த உடம்பு நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த உடம்பு நமக்கு உருவாவதை அறிவியல் ரீதியாவே நம்ம எல்லோரும் அறிஞ்சு வச்சிருக்கோம். இது வந்து விந்துவிலிருந்து வெளிப்பட்டு இது அம்மாவுடைய கர்ப்பத்துக்குள்ள போய் அம்மாவுடைய உணவு ரசத்தை பெற்றுக்கொண்டு இந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா உருவாகுது. அப்போ அந்த கரு வந்து 10 மாசத்துல இந்த அளவுக்கு வளருது. அப்போ இது வந்து உண்மையிலேயே வந்து உணவினால் உண்டான ஒரு பிண்டம் தான். ஆனா இந்த பிண்டத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்திருக்கிறேன், ஒரு அணுவா இருந்திருக்கிறேன், ஒரு விந்து அணுவா இருந்திருக்கிறேன். ஆனா அந்த விந்து அணுவை எப்படி உருவானது, இன்டெப்தா யோசனை பண்ணி பாருங்க. விந்து அணு எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தா அப்பாவுடைய ரத்தம் தான். அப்பா இருக்கார் இல்லையா, நம்மளை உருவாக்கின இந்த உடலை உருவாக்கின விந்துவை வெளியிட்ட அப்பா இருக்கார் இல்லையா, அவருடைய ரத்தம் தான் அந்த விந்து. ஆனா அந்த ரத்தம் வந்து உடனே விந்துவா மாறாது, அது பல லட்சக்கணக்கான அணுக்கள் ஒன்று சேர்ந்து அதனுடைய சேகரிப்புல தான் அது விந்துவா மாறுது. இரத்த துளிகளுக்கும் விந்துவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டு பல இரத்த துளிகள் சேர்ந்தது ஒரு விந்து அணு அப்படிங்கிற அளவுக்கு உடம்புல மாற்றங்கள் நடக்குது, ரசாயன மாற்றங்கள் நம்ம உடம்புக்குள்ள நடக்குது. அப்ப அப்படி வரும்போது அது வீரியமான ஒரு உடலை உருவாக்கக்கூடிய சக்தி பெற்றதாக இருக்கு. அப்ப இந்த ரத்தம் எப்படிங்க உருவாகுது அப்படின்னு நீங்க திருப்பி ஆராய்ந்து பாருங்களேன். இப்ப அப்பா இருக்காரு, அப்பா கிட்ட இருந்து ரத்தம் உருவாகுது, அந்த ரத்தம் விந்துவா மாறுது, அந்த விந்து வந்து அம்மாவுடைய கர்ப்பைக்குள்ள போய் உடலா மாறுது. ஆனா இதெல்லாம் அறிவியல் ரீதியா இப்படி எல்லாம் நமக்கு புரிய வச்சிருக்காங்க, இதெல்லாம் உண்மை என்று நம்ம ஒத்துக்கொண்டாலும் கூட, இப்ப அப்பா வந்து எப்படி அந்த ரத்தத்தை உண்டு பண்ணாரு அதை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அப்பா உண்ட உணவு தான், அந்த உணவு ரசம் தான் அவருடைய வயிற்றுக்குள்ள போய் செரிமானமாகி அது வந்து சில சக்திகள் வந்து ரத்தமாகவும் சில சக்திகள் வந்து எலும்பாகவும் சில சக்திகள் மஜ்ஜையாகவும் இப்படி சப்த தாதுக்களும் உண்டாகுது. அந்த உடம்புக்குள்ள 7 விதமான தாதுக்கள் இருக்கு, எலும்பு, மஜ்ஜை, ரத்தம், சுக்கிலம். சுக்கிலம் தான் விந்து, சுக்கிலம் அப்படின்ட்டு 7 விதமான தாதுக்கள் உண்டாகுது. அப்ப இந்த 7 விதமான சப்த தாதுக்கள் உடம்புக்குள்ள எப்படி உண்டாகுது, உண்ணுகின்ற உணவினாலே. இந்த விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா இங்க படைக்கப்பட்டவை எல்லாமே ஒரு உணவு சங்கிலி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது ரொம்ப இன்டெப்தான சப்ஜெக்ட். ஆனா நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டா அப்படியே கடந்து போவோம், இது என்னங்க ஒரு பெரிய விஷயமா, அம்மா வயிற்றுக்குள்ள போனா குழந்தையாக போகுது, குழந்தை வந்தா முடிஞ்சுது, அது ஆள் ஆயிடுது அப்படி சொல்றோம். ஆனா அப்படி ஆள் ஆகிறதும் அப்புறம் அந்த ஆள் இல்லாம போறதும் நீங்க ரொம்ப இன்டெப்தா யோசனை பண்ணி பாருங்களேன். இதெல்லாம் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை தான் நீங்க வந்து விசாரம் பண்ணி பார்க்க முடியும், வேற எந்த சயின்ஸோ இல்ல வேற எப்படிப்பட்டவர்களோ இதை வந்து விளக்கம் கொடுத்து புரிய வைக்க முடியாது. அவங்க எல்லாம் வந்து சும்மா மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப நீங்க இதை இன்டெப்தா கவனிச்சீங்கன்னா என்ன தெரியுமா, அப்பா உண்ட உணவு தான் ரத்தமா மாறி விந்துவா மாறுது, எலும்பா மாறுது, மஜ்ஜையா மாறுது. அப்போ இங்க சுக்கிலம் அப்படிங்கிற விந்துவானது சப்த தாதுக்களால ஒன்றாக இருந்தாலும் அது உணவினால் உண்டானது அப்படின்னு நமக்கு புரியும் போது, அப்பா என்னென்ன சாப்பிட்டாரு, கீரை சாப்பிட்டிருப்பாரு, காய்கறிகள் சாப்பிட்டிருப்பாரு, பழங்கள் சாப்பிட்டிருப்பாரு, இன்னும் சில அப்பா அம்மார்கள் வந்து மிருகங்களை கூட சாப்பிட்றாங்க. ஆகிய மொத்தத்தில் எல்லாமே உணவு தானே, எல்லாம் உணவு சங்கிலி. அசைவம் சாப்பிட்றவங்க சைவ சாப்பிட்றவங்க அப்படிங்கிறதே நம்ம இங்கே பார்க்காம எல்லாமே உணவு சங்கிலி. ஏன்னா நம்ம ஏற்கனவே சைவம் அசைவம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசியிருக்கும் போது உங்களுக்கு அதுக்கான புத்தகமும் கொடுத்துருக்குறேன் நான். சைவம் அசைவம்ங்கிறத நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. இங்கே எல்லாமே உயிரினம் தான், இங்கே எதுவுமே உயிர் இல்லாமல் இல்லை. நீங்கள் வந்து கல்லு மண்ணு வந்து ஜடப்பொருள் நினைக்கிறீங்க, ஆனால் அந்த கல்லு மண்ணை கூட உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்வையில் அது ஒரு ஜடம் மாதிரி தெரிஞ்சாலும் அதுலேயும் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் சொல்லிட்டு அணுக்கள் சுழன்று கொண்டிருக்கு. அப்படி ஒரு சின்ன தூசி எடுத்து நீங்க மைக்ரோஸ்கோப்ல வச்சு நீங்க ரொம்ப இன்டெப்தா ஆராய்ந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் வந்து சுற்றி கொண்டிருப்பதை பார்க்க முடியும். அப்போ ஒரு அணு துகளுக்குள்ளேயே புரோட்டான் நியூட்ரான் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்குது. அப்ப வந்து அந்த மண்ணு துகளோ அல்லது நீங்க தூசு துகளோ ஏதோ ஒரு துகளை வச்சுக்கிட்டு நீங்க மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்தாலே அதுக்குள்ள இருக்கிற அந்த மாற்றங்களை நம்மளால பார்க்க முடியும் போது இங்க எல்லாமே இயக்கத்துல இருக்கு. அப்ப எல்லாமே ஒரு ஓட்டத்துல இருக்கு. அப்படி பார்க்கும்போது இங்க எல்லாமே உயிர் இருக்குங்கிறது நமக்கு நல்லா புரியுது. அப்ப தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறதுனாலதான் தாவரங்கள் வளருது. அப்ப தாவரங்கள் வளருதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெருசாகுது இல்ல, அப்ப உயிர் இருக்கிறதுனாலதான் வளர்ந்து பெருசாகுது. உயிர் இல்லைன்னா அப்படியே வாடி போய் செத்து போயிடும். அப்போ நீங்கள் கவனித்து பாருங்களேன், எல்லாமே உயிரினம் அப்படின்னா இங்கே எங்கே வந்து நம்ம உயிரை கொலை பண்ணுறோம் கொள்ளையடிக்கிறோன்னு கவனித்து பாருங்கள். எல்லாமே உயிரினம் அப்படின்னா அப்போ எல்லாமே அழிக்கப்பட்டு வேறு வேறு பரிமாணத்துக்கு போய்கிட்டே இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் இங்கே சைவம் அசைவம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. எல்லாமே உயிரினம், எல்லாமே அழிக்கப்படுது. ஆனால் நம்ம உண்ணுகின்ற உணவுனால குணபேதங்கள் மாறுது அப்படிங்கிற டாபிக் நம்ம ஏற்கனவே இதை பற்றி பிரீஃபாக பேசியிருக்கோம். நீங்கள் வந்து தாவர உணவுகளை உண்டா சத்துவ குணம் மேலோங்கும், நீங்கள் மிருக உணவுகளை உண்டிங்கன்னா ரஜோ குணம் மேலோங்கும் தமோ குணமும் மேலோங்கும். ஏன் என்ன காரணம் அப்படின்னா அதுதான் மனதின் பரிணாமம் அப்படின்னு நம்ம புரிய வச்சோம். ஏன்னா இங்கே மனம் அப்படிங்கிற ஒரு பரிணாமத்தில் இந்த ஜடப்பொருளாக இருக்கிற கல் மண்ணுக்கு வந்து மனசே இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்த பரிமாணத்துக்குள்ளே வருகின்ற தாவரங்களுக்கு மனசு வளரல, ஆனால் அறிவு வருது. என்ன அறிவு? ஒரு அறிவு இருக்கு. அந்த ஒரு அறிவின பேர் என்னென்னா தொடு உணர்வு அப்படின்னு நம்ம சொன்னால் கூட, இப்போ அந்த தொடு உணர்வுங்கிற டாப்பிக்கில் நம்ம அந்த ஒரு தாவரத்தை எடுத்துக்கிறோம், அதை வந்து தொட்டாஞ்சுருங்கி செடியை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது காலில் மெதித்த உடனே அந்த தொட்டாஞ்சுருங்கி செடியினுடைய இலைகள் பூரா அப்படியே சுருங்கி அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குது. நல்லா படர்ந்து இருந்த அந்த தொட்டாஞ்சுருங்கி செடி வந்து அப்படியே சுருங்கி எல்லாம் சின்னதாகிடுது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல கவனிங்க, அதுக்கு ஒரு தொடு உணர்வு இருக்கிறதுனால தான் என்னை யாரோ தொட்டு விட்டார்கள் அப்படின்னு தெரிஞ்ச மறு வினாடி அது அப்படியே சுருக்கிக்குது. அப்போ அந்த தொடு உணர்வுலேயே வந்து ஒரு அறிவு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம இதை வந்து உபனிஷத் பாடங்கள் எடுக்கும்போது விளக்கம் கொடுத்துருக்குறேன். அப்போ எப்படி அது ஒரு அறிந்து கொள்வது, யாரும் என்னை தொடுகிறார்கள் என்று அறிந்து கொள்வதனால் அது என்ன ஆகுதுன்னா இமீடியட்டாக தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அப்படியே எல்லா இலைகளையும் சுருக்கிக்குது. அப்போ அறிகின்ற ஒரு அறிவு அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த அறிவு அதன் இடத்துல ஒரு அறிவு தான் இருக்குது, அது தொடு உணர்வுங்கிற அடிப்படையில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இது மாதிரி பரிணாமங்களில் அந்த தாவரங்கள், புழு பூச்சிகள், அப்புறம் ஊர்வன பாம்பு பல்லி, அப்புறம் பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே புலன்கள் கூடிக்கிட்டே வர வர அறிவு கூடிக்கிட்டே வர்றதை தான் நம்ம அறிவு பரிமாணம்னு சொல்கிறோம். அதில் ஆறறிவு படைத்த மனிதனிடத்தில் விசேஷத்தன்மை என்னென்னா மனசு ஒன்று கூடுதலாக இருக்குது. மற்ற ஜீவராசிகளுக்கும் மனசு இருக்குது, ஆனால் ஆறாம் அறிவு பரிமாணத்தில் மனிதன் நம்ம மனசு இருக்குன்னு சொல்கிறது காரணம் பகுத்தறிவு, நல்லது கெட்டதை பிரித்து பார்க்குறான். அப்போ இந்த நிலையில் இப்போ இந்த இடத்துல அவர் என்ன புரிய வைக்க விரும்புகிறார் அப்படின்னு நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக பார்த்தோம்னா, இந்த மாதிரி தோன்றி மறைகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு உணவு சங்கிலி அப்படின்னு உங்களுக்கு புரியும் போது, இங்கே எல்லாமே ஒரு பரிமாணத்திலிருந்து வேறு ஒரு பரிமாணத்துக்கு அப்படியே மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறதையும் நீங்கள் கவனிக்க முடியும். அது உடல் அளவிலையும் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும், மன அளவிலும் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். அப்போ கடைசியில் அது எங்கேன்னா மீண்டும் உணவாகவே மாறும். இப்போ எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் உணவு சங்கிலிங்கிறதுனா, இப்போது அப்பா இருக்காரு, அப்பா என்ன பண்ணுறாரு, போய் செடி கொடிகளை பறித்து அதிலிருந்து காய்கறிகளை பறித்து சாப்பிட்டுக்கிறாரு. அப்புறம் அவர் ரத்தமெல்லாம் வந்துடுது, உடம்பெல்லாம் நம்மளை மாதிரி ஆகிடுது, அப்புறம் எல்லாமே அவரும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு உடம்பு விட்டுடுறாரு. விட்ட உடனே அந்த உடம்பை கொண்டு போய் நம்ம மண்ணுக்குள்ளே புதைச்ச உடனே மீண்டும் அந்த அப்பாவுடைய உடம்பான அந்த சக்தி இருக்குல்ல, அதை பூரா என்ன பண்ணுது, தாவரங்களே எடுத்துக்கும். தாவரங்களே உறிஞ்சி உறிஞ்சி இந்த சத்துக்களை எடுத்துக்கிட்டு நல்ல பெரிய தாவரங்களாக வளரும். புதைக்கப்பட்ட அந்த பிணத்துக்கு மேலே இருக்கிற தாவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பாக சிறப்பாக வளரும், ஏன்னா நல்ல சத்துக்கள் கிடைச்சிடுது. அப்போ என்னன்னா இவ்வளோ நாள் இந்த மனிதன் சாப்பிட்ட உணவெல்லாம் பல சத்துக்கள் எடுத்துக்கிட்டு வச்சிருக்கு அந்த உடம்பு, அந்த சத்துக்களை அந்த தாவரங்கள் மீண்டும் எடுத்துக்குது. அப்போ இது ஒரு உணவு சங்கிலி. தாவரத்தை புழு பூச்சி சாப்பிடுது, புழு பூச்சியை பல்லி சாப்பிடுது, பாம்பு சாப்பிடுது, அந்த பாம்பு பல்லியை பறவைகள் சாப்பிடுது, பறவைகளை வந்து மிருகங்கள் சாப்பிடுது, மிருகங்களை மனிதன் சாப்பிட்றான், மனிதனை மீண்டும் மண் சாப்பிடுது, மண்ணில் இருக்கிற சத்துக்களை எடுத்து தாவரங்கள் மீண்டும் வாழ்கிறது. அப்போ அப்படியே ஒரு உணவு சங்கிலி பாருங்க, ஒரு சைக்கிள் தான், அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டோம். எங்க மண்ணிலிருந்து கிளம்பின தாவரம் மீண்டும் மனிதனாக மாறி மண்ணுக்குள்ளேயே கொண்டு போய் போட்டுருவோம். அப்போ இங்க ஒரு சைக்கிள் தான் நடக்குது. அதைத்தான் இங்க சொல்றாரு. எதுக்காக இந்த இடத்துல இவ்வளவு தூரம் நான் சுத்தி வந்தேன் அப்படின்னா, ரெண்டே லைன்ல தான் அவர் சொல்லிட்டாரு, ஆனா நான் 10 நிமிஷம் ஏன் பேசுறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கயிற்றை பாம்பு என்று பார்க்கலாம், ஆனால் பாம்பு உண்மையில் இல்லை. அது போல இந்த உலகத்தில் நீங்கள் இருப்பதை உண்மை என்று நீங்கள் பார்க்கலாம், ஆனால் உண்மையில் நீங்கள் இல்லை. ஏன்னா இங்க ஒரு உணவு சங்கிலி நடந்துட்டு இருக்கு, இந்த உணவு சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க சுத்திக்கிட்டு இருக்கிற சக்கரத்துக்குள்ள நீங்க ஒரு கேரக்டர்ல வந்து திருப்பி அந்த உணவா மாற போறீங்க. இன்பெட்டுவீன் இந்த கேப்ல நீங்க வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்போ இது மாதிரிதான் ஒவ்வொரு ஜீவராசிகளும் வாழ்ந்துகிட்டு மறைஞ்சு போயிட்டு இருக்கு. அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் நீதி மாறாமல் இயங்கி கொண்டிருக்க ஒரு ரிதம் இருக்கு. ஆனா இது எல்லாமே எந்த அடிப்படையில் நகர்ந்து கொண்டிருக்குன்னு நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்த்தோம்னா, சக்தியினுடைய அடிப்படையில் நிகழ்ந்து கொண்டிருக்கு. ஒரு சக்தி வேறு ஒரு சக்தியாக மாறுகிறது, ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறுகிறது, ஆனால் அந்த ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு சயின்ஸ் சொல்றத நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்ப ஏன் அந்த ஆற்றல் யாருடைய ஆற்றல், அந்த ஆற்றலை ஏன் ஆக்கவே அழிக்கவே முடியாது, அது பிரம்மத்தின் ஆற்றல். நீங்க வேற சாதாரண ஆற்றலா இருந்தா அழிச்சிடலாம், ஆனா பிரம்மத்தின் ஆற்றலை யாராலும் அழிக்கவே முடியாது. அப்ப பிரம்மத்தின் ஆற்றல் உண்மையிலேயே எப்படி இருக்கு, அதுதான் நான் சொல்றேன். பிரம்மம் எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் பிரம்மத்தினுடைய ஆற்றல் எப்படி இருக்குன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப பிரம்மம் எப்படி இருக்கு, பிரம்மம் என்றால் அறிவு உணர்வு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்ப அந்த பிரம்மம் என்றால் அறிவு உணர்வுங்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தா, நான் தான் சொல்றேன், அந்த அறிவு உணர்வு எங்க பிரகாசிக்க தொடங்குது, ஒரு அறிவு தாவரத்திலேயே தொடங்கிடுதுங்க. நல்லா கவனிச்சு பார்க்கணும், ஒரு அறிவு தாவரத்திலேயே தொடு உணர்வாக அந்த அறிவு தொடங்கிடுது. அப்புறம் பரிணாம வளர்ச்சியில் அது புழு பூச்சிகள், அப்புறம் ஊர்வன பாம்பு பல்லி, அப்புறம் பறவைகள் மிருகங்கள் அப்படியே வந்து மனிதனாக வந்த பிறகு ரொம்ப இன்டெப்தான அறிவு வளர்ச்சி வந்துடுது. ஏன்னா ஐந்து புலன்களும் கிடைச்சிருக்கு, ஆறாம் அறிவாக பகுத்தறிவும் கிடைச்சிருக்கு. அப்போ மனிதன் தான் இந்த பகுத்தறிவை கொண்டு இது மாதிரி அத்தியாத்ம ஞான பாடங்களை படித்து தன்னை யார் என்று விசாரித்து விவேகத்தினால விழித்து கொள்ளும் போது இங்கு அவனுக்கு புரிய வருது, இங்கு எல்லாமே இங்க படைக்கப்பட்ட இந்த உடம்பும் தாவரங்களிலிருந்து மனிதன் வரைக்கும் எல்லாம் அந்த பிரம்மத்தின் ஆற்றல் மயம். அப்ப இந்த ஆற்றல் இவ்வாறு மாறி மாறி சுழன்று கொண்டே இருக்கின்ற ஒரு உணவு சங்கிலி. அப்ப இந்த சக்திகள் மாறுபாடுக்கு உட்பட்டு கொண்டிருப்பதை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஏனென்றால் அது பிரம்மத்தின் ஆற்றல். அப்ப பிரம்மத்தின் ஆற்றல் உண்மையில் எப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா, பிரம்மம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, இப்ப நமக்கு புரிஞ்சு போச்சு பிரம்மம் அதாவது அறிவு உணர்வுன்னு புரிஞ்சு போச்சு. அப்ப அந்த அறிவு உணர்வின் வெளிப்பாடாகிய இந்த உலகம் இந்த படைப்பு எல்லாமே இப்ப மைண்டுன்னு புரிஞ்சு போயிடும். ஏன்னா இங்க தோன்றி மறைகின்ற ஆற்றலுக்கு பேரு மைண்டு, ஆனா தோன்றாமல் என்றென்றும் சாஸ்வதமாய் சத்தியமாய் இருப்பதுக்கு பேரு அறிவு. அப்ப இப்ப நம்ம இந்த இடத்துல இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும், தூய அறிவு ஆத்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதனிடமிருந்து வெளிப்பட்ட சக்தி தான் இந்த மனசு. அப்ப இந்த மனசு தாங்க இந்த உலகத்தையே உண்டு பண்ணிடுச்சு, இதைதான் வேதாந்த சாஸ்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப நம்மளால இதை ஏத்துக்கவே முடியல. அது எப்படிங்க மனசு உலகத்தை உண்டு பண்ணுதுன்னு சொல்றீங்க, அப்ப எனக்கு முன்னாடியே உலகம் இருந்தது இல்லைங்க, எனக்கு பின்னாடியே உலகம் இருக்க போகுது இல்லைங்க. அப்ப எனக்கு முன்னாடியும் உலகம் இருக்கு, எனக்கு பின்னாடியும் உலகம் இருக்க போகுது, ஆனா நீங்க வந்து என்னமோ நான் இருக்கிறதுனாலதான் உலகம் இருக்கு உலகம் இருக்குன்னு சொல்லி என்ன குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் வந்து கேள்வி கேட்கறீங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இப்ப அதை தான் நான் சொல்லிட்டேன், நீங்க வருவதற்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க, உணவு சங்கிலியா உணவுல ஏதேனும் ஒரு சர்க்குலேஷன்ல இருந்திருப்பீங்க, செடியா இருந்திருப்பீங்க, அல்லது புழு பூச்சியா மாறி இருப்பீங்க, அல்லது நீங்க ஊர்வன பாம்பு பள்ளியா இருந்திருப்பீங்க, அல்லது பறவைகள் மிருகங்கள் மனிதர்கள் அப்படின்னு இவ்வளவு பரிமாணங்களுக்குள்ள நீங்க மாறி மாறி ஒரு உணவு சங்கிலிக்குள்ள ரொட்டேஷன் ஆகிட்டு இருந்தாலும், அந்த சுற்றுப்பாதையில நீங்க எந்த இடத்துக்கெல்லாம் வந்து வந்து நீங்க ரிட்டர்ன் ஆகி போயிருக்கீங்கன்னு தெரியாது. ஏன்னா நீங்க இந்த ஒரு பிறவி எடுக்கல, 1000 பிறவி எடுத்திருக்கிறீங்க. ஏன்னா புனரபி மரணம் புனரபி ஜனனம், அந்த மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சங்கிலிக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்குது இந்த மனிதன் ஜீவன் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது. இங்க தோன்றிய எல்லாமே ஏன் அதை சுத்துதுன்னு சொல்லுது சொல்லுங்க, அதுதான் உணவு சங்கிலி, சுத்தி தான் ஆகணும். நீங்க தாவரத்தை சாப்பிடுவீங்களோ புழு பூச்சி சாப்பிடுவீங்களோ நீங்க மிருகத்தை சாப்பிடுவீங்களோ, ஆனா நீங்க கடைசியில மண்ணுக்கு தான் இறையாக போறீங்க. மண்ணுக்கு தான் இறைனா எப்படி, ஒண்ணு உங்களை எரிக்க போறாங்க இல்லைன்னா புதைக்க போறாங்க. எரிச்சாலும் சாம்பலை கொண்டு போய் நீங்க தண்ணியில கலந்தாலும் அது தாவரங்களுக்கு உரம் தான், அதுவே உங்களை புதைச்சாலும் நீங்க தாவரங்களுக்கு உரம் தான். ஆக மொத்தத்தில் நீங்க உரம்ங்கிற பேர் வச்சாலும் அந்த உரம்ங்கிறது உணவுங்கிற அடிப்படையில் தானே பார்க்கப்படுது. தாவரத்துக்கு உரம்னா அதுக்கு பேர் என்ன, தாவரத்துக்கு உணவு அப்படிங்கிற அடிப்படையில் தான் பார்க்கப்படுது. அப்போ அங்க உணவு தான் நீங்க. அப்ப அந்த உணவுடா இருக்கிற நீங்க மீண்டும் தாவரமா தான் மாற போறீங்க. ஏன்னா நீங்க மண்ணுக்குள்ள புதைச்ச உடனே அந்த பாடி என்ன ஆயிடுது, மீண்டும் தாவரமா மாறிடுது. அப்ப இந்த பாடி வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிடுச்சுங்க, திருப்பி தாவரமா மாறிடுச்சுங்க, புழு பூச்சிகளா மாறிடுச்சுங்க, பாம்பு தேளா மாறிடுச்சுங்க. ஆனா உண்மையா அந்த பாம்பு தேளா நான், அல்லது அந்த மண்ணில புதைக்கப்பட்ட உடலா நான் அப்படின்னு நீங்க இன்டெப்த் ஆராய்ந்து பாருங்க. சாஸ்திரம் அதான் சொல்லுது, இன்டெப்த் ஆராய்ந்து பாருங்க. அப்ப இங்க தோன்றி மறைகிற சக்திக்குள்ள நீங்க ஏன் போறீங்க, அந்த சக்தியே உண்டாக்குபவன் நான் தான் அப்படின்ட்டு உங்களுடைய சுயத்தை பிடிச்சிக்குங்க. அப்ப நீங்க ஆத்மா நீங்க பிரம்மம் அப்படின்னு உங்களுக்கு புரியும், அதுதான் உண்மையில் நிஜம், அதுதான் பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படின்ட்டு மகா வாக்கிய உபதேசம். அப்ப நீங்க உண்மையிலேயே இப்படி வந்து வந்து போயிட்டு இருக்கிற இந்த சக்தி ஆற்றலுக்குள்ள வந்து போற உடலா நான் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா உண்மையில் இந்த வந்து போகின்ற உடல் நீங்க கிடையாது. இந்த உடலை உண்டாக்கி இப்படி விவகாரம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த உணர்வு தான் நீங்க, அந்த உயிர் தான் நீங்க, அந்த இறைவன் தான் நீங்க அப்படின்னு நீங்க சாஸ்திரம் நமக்கு ஆணித்தரமா சொல்லுதுங்க. ஆனா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஜீவராசியில முடியுங்க? இப்ப நீங்க சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிற அந்த ஜீவராசிகள்ல நீங்க கல்லு மண்ணா இருக்கும்போது இதை கண்டுபிடிக்க முடிஞ்சதா? முடியல. ஒரு அறிவு தாவரத்துல கண்டுபிடிக்க முடிஞ்சதா? முடியல. இரறிவு புழு பூச்சிகள்? முடியல. அப்படியே நீங்க பரிணாம வளர்ச்சியில மனிதன் என்று வந்து விட்டால் மட்டும் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? முடியல. நிறைய பேரால முடியல. அப்ப யார் ஒருவன் கண்டுபிடிக்கிறான்? இது மாதிரி அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்து இது மாதிரி விவேகத்தை அடைந்து விசாரித்து பார்க்கின்றவன் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஆறாம் அறிவு பரிமாணம் என்பது பகுத்தறிவு. அப்ப பகுத்தறிவை பயன்படுத்த தெரியாதவன் மனிதனாக இருந்தாலும் கூட உடலில் தான் மனிதனாக இருக்கின்றான், பார்ப்பதற்கு தோற்றத்தில் மனிதனாக இருக்கின்றான், ஆனால் அவன் செயல்கள் எல்லாம் மிருகம் போலவே இருக்கும், மிருக வாழ்க்கை தான் வாழ்வான். அப்படிப்பட்டவன் எப்படி போய் நீங்க அந்த தெய்வீக நிலையை அடைவான் எதிர்பார்க்க முடியும்? எதிர்பார்க்க முடியாது. அப்ப ஏன் அவனால் அந்த தெய்வீக நிலையை அடைய முடியல? அவனுக்கு அதற்கான கல்வி கிடைக்கவில்லை. அப்ப மனிதனாக பிறந்தாலும் இது மாதிரி அத்தியாத்ம ஞான கல்வி கிடைச்சால் மட்டும்தான் அவன் விவேகத்தினால விழித்து கொள்ள முடியும். அப்ப அதனால இங்க தோன்றி மறையக்கூடிய விஷயங்களை வந்து நான் என்று அபிமானிப்பது நம்முடைய அஞ்ஞானம் என்பதை சாஸ்திரம் வந்து யாரால் புரிந்து கொள்ள முடியும்னு எதிர்பார்க்குது அப்படின்னா விழித்து கொண்ட விவேகியால தான். மனிதனாக பிறந்து இது மாதிரி விசாரித்து பார்த்து விழித்து கொண்ட விவேகியால தான் இதை தீர்மானமாக புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்களால் இதை புரிந்து கொள்ளவே முடியாது அப்படிங்கறதான் இங்க ரிஷிகள் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதை தான் இங்க ரிபு முனிவர் வந்து நிதாகனுக்கு புரிய வைக்க பாக்குறார். அதை நம்ம இவ்வளவு தூரம் இன்டெப்தா பாக்குறோம். ஏன் அப்படின்னா நம்ம மேலோட்டமா ரெண்டு லைன்ல படிச்சுட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னா அதை கடந்து போயிடுவோம். ஆனா அதுல இவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்குங்க. அப்ப அதனால இங்க ஒரு பெரிய உணவு சங்கிலிக்குள்ள இப்ப நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. ஆனா இந்த உணவு சங்கிலியில தோன்றி மறையக்கூடிய உடல்களா நீங்க அப்படின்னு பார்த்தா இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுது. அதை பாருங்க அடுத்த பாடல்ல சொல்றாரு. யதா கற்பூர மக்னௌ வை லியதேனா புனர்பவே ததா தேகோலயம் யாதி ஆத்மானம் நோபதிஷ்டதி. இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, கற்பூரம் எவ்வாறு தீயில் கரைந்து மறைந்து விடுகின்றதோ அதுபோல இந்த உடலும் நாசமான பின்பு மறைந்து விடுகிறது. ஆனால் இந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற அந்த உணர்வோ உயிரோ ஆத்மாவோ மேலும் நீடிக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார் பாருங்க. ததா தேகோ லயம் யாத்தி ஆத்மானம் நோ பதிஷ்டதி. ஆத்மா மேலும் நீண்டு கொண்டே இருக்கிறது, எப்பொழுதும் இருக்கிறது, சாஸ்வதமா இருக்கிறது, சத்தியமா இருக்கிறது. ஆனால் உடலானது அப்படி இல்லை, அது தோன்றி மறைந்து விடுகிறது. அதாவது சிருஷ்டி ஸ்திதி லயம். சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படின்னா படைத்து அனுபவிக்கப்பட்டு அழிந்து விடுகிறது. அப்ப இந்த மாதிரி இந்த உடலானது படைக்கப்பட்டு அனுபவிக்கப்பட்டு அழிந்து விடுகின்ற நிலையில அந்த அழிவே வந்து என்ன ஆயிடுது, வேறு ஒரு பரிமாணத்துக்கு தான் போகுது. இங்க உண்மையிலே யாருக்குமே அழிவு கிடையாது, இங்க எதுவுமே அழிக்கப்படுவது கிடையாது. இந்த சாஸ்திரத்துல ரொம்ப இன்டெப்தா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ரகசியம் கூட புரியும். அது என்ன ரகசியம் அப்படின்னா, இந்த உடலின் மரணம் கூட இன்னொரு உடலுக்கான பிறப்பு தானே தவிர இங்க உண்மையிலேயே இந்த உடம்பை விட்டுட்டா நான் இனிமேல் பிறக்கவே மாட்டேனா அப்படின்லாம் கிடையாது. இந்த உடலின் மரணம் இன்னொரு உடலுக்கான பிறப்பு. அப்ப இங்க உண்மையிலேயே எதுவுமே இல்லாமல் போறதே கிடையாதுங்க. ஏன் இல்லாம போறதே கிடையாது அப்படின்னா, வேறு வேறு பரிமாணத்துக்கு தான் போகும், ஆனால் அதை அழித்து விட முடியாது அப்படிங்கறதா இங்க சயின்ஸும் சொல்லுது, சாஸ்திரமும் சொல்லுது. அதை சயின்ஸ் எப்படி சொல்லுது, இங்க எனர்ஜியை வந்து நீங்க டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, கிரியேட் பண்ண முடியாதுங்கிறது. எனர்ஜியை வந்து நீ கிரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாதுன்னு சயின்ஸ் சொல்லுது. அதே தான் சாஸ்திரம் சொல்லுது. ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுங்கிறது. அந்த ஆற்றல் ஏன் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, அது பிரம்மத்தின் ஆற்றல் அல்லவா? அப்ப அப்படிப்பட்ட ஆற்றல் இப்ப சயின்ஸ் எப்படி பாக்குது தெரியுமா, ரியலா பாக்குது. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு எனர்ஜியை வந்து வேறொரு எனர்ஜியா நான் கன்வெர்ட் பண்றேன். பாருங்க, இப்ப வாட்டர் எனர்ஜி இருக்கு, அதை நான் வந்து விண்ட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் விண்ட் எனர்ஜி இருக்கு பாருங்க, அதை நான் எலக்ட்ரிக் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. சயின்ஸ் சொல்லிட்டு அதை பண்ணியும் காட்டுது. எப்படி பண்ணி காட்டுது, இப்ப நீங்க வாட்டர் எனர்ஜியை வந்து விண்ட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுனா எப்படிங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்லை, பாத்திரத்துல தண்ணி வச்சு சூடு பண்ணீங்கன்னா தண்ணி சூடாய் சூடாய் அப்படியே காத்தா மாறிடும், ஆவியாய் போயிடும். அப்ப என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு வாட்டரை வந்து நீங்க காற்றா மாற்ற முடியும், ஏரா மாற்ற முடியும். அப்ப ஒரு எனர்ஜி அங்க வேறொரு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அந்த கன்வர்ஷனுக்கு என்ன தேவைப்படுது அந்த இடத்துல, ஒரு ஹீட் எனர்ஜி தேவைப்படுது பாத்தீங்களா. இன்னொரு எனர்ஜி அங்க சப்போர்ட் பண்ணா அந்த ஹீட் எனர்ஜி என்ன பண்ணும்னா இந்த எனர்ஜி இன்னொரு எனர்ஜியா மாத்திடலாம். அப்ப அது மாதிரி இங்க அந்த காற்றையே வந்து மின்சாரமா மாத்த முடியுமானா மாத்துறாங்கல்ல. இப்ப விண்டு ஃபேன் ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்குல்ல, விண்டு ஃபேன் ப்ராஜெக்ட் எல்லாம் பாத்திருப்பீங்க. பெரிய பெரிய கிராமப்புறங்கள் எல்லாம் போனீங்கன்னா நிறைய நிலப்பரப்பை எடுத்துக்குவாங்க, குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு அங்க பூரா நிறைய ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும். பெரிய பெரிய ஃபேன் ஓடும், பிரம்மாண்டமான ஃபேனு. அந்த ஃபேன் என்ன ஆகும்னா காத்துல அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும், அதுல இருந்து மின்சாரத்தை எடுப்பாங்க. சுற்றுகின்ற வேகத்துக்கு தகுந்த மாதிரி அதுல இருந்து எலக்ட்ரிக் எடுக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிச்சு அதுல இருந்து மின்சாரத்தை எடுப்பாங்க. அது மாதிரி நீர்ல இருந்து கூட மின்சாரத்தை எடுக்கலாம். நீர்ல இருந்து மின்சாரத்தை எடுக்கிறது எப்படி, மேட்டூர் டேம் மாதிரி பெரிய பெரிய டேம்ல தண்ணீர் வந்து ஒரு பெரிய ஆழமான குழாய் வழியை அனுப்புவாங்க. அப்ப அந்த தண்ணீர் போய் பொது பொத பொதுன்னு அப்படியே அந்த தண்ணி வந்து ஒரு இடத்துல விழுந்த உடனே அங்க கீழே வந்து ஒரு சர்க்குலேட்டர் ஃபேன் இருக்கும், அதுல போய் தண்ணி விழுந்த உடனே அந்த ஃபேன் சுத்த ஆரம்பிச்சிடும். அந்த ஃபேன் சுத்துற உடனே அதுல இருந்து மின்சாரத்தை ஜென்ரேட் பண்றாங்க. ஏன்னா மேனுவலா ஒரு பொருளை சுத்துறா அதுல இருந்து மின்சாரத்தை எடுக்கலாம், ஆனா நாம கையில சுத்த முடியாது, அதுக்கு ராட்சச சக்தி வேணும். அப்ப அந்த ராட்சச சக்தியை வந்து நீர் மூலமாகவும் காற்று மூலமாகவும் உண்டாக்கி நம்ம மின்சாரத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது சயின்ஸ். எப்படி ஒரு ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்ற முடியும் என்று சொல்றதோ அதே கான்செப்டை இங்க சாஸ்திரம் எப்படி புரிய வைக்குதுன்னா, இங்க படைக்கப்பட்டவைகள் எல்லாம் வேறு வேறு பரிமாணத்துக்கு போய்கிட்டு இருக்கு, ஆகவே இங்க எதுவுமே அழிக்கப்படவில்லை. ஆகவே ஒரு மனிதன் இறந்து விட்டான், ஆகவே அவன் அழிந்து விட்டான் என்று நினைக்காதீர்கள். அவன் உண்மையிலேயே வேறு ஒரு பரிமாணத்துக்கு போய்விட்டான், அப்படிதான் நீங்க பார்க்கணும். ஏன்னா இப்ப நம்ம செத்து போன உடம்பு கொண்டே மண்ணுக்குள்ள புதைச்ச உடனே அந்த மண்ணுக்குள்ள அது மக்கி போச்சுன்னு நாம நினைக்கிறோம், ஆனா அந்த மக்குன அத்தனை சத்துக்களையும் எத்தனை தாவரங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கு, எத்தனை புழுப்பூச்சிகள் எடுத்துட்டு இருக்கு. அப்ப அத்தனை புழுப்பூச்சிகளுக்கும் தாவரங்களுக்கும் சத்து எங்கிருந்து கிடைச்சது, அந்த மக்கி போன பணத்துல இருந்துதான் கிடைச்சது, அதுதான் அதுக்கு உரம். அப்ப அப்படி உருவாக்கணும் அந்த தாவரங்களையே தான் மனிதர்கள் நாம சாப்பிடுறோம். இப்ப நாம என்னமோ இந்த தாவரத்தை சாப்பிட்டா வெஜிடேரியன், அப்புறம் அந்த முட்டையை சாப்பிட்டா நான் வெஜிடேரியன் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்குமெண்ட் எல்லாம் ஓடிச்சல்ல உங்களுக்குள்ள. இப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, தாவரம் எல்லாம் செய்வோம் முட்டை வந்து அசைவோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் ஏற்கனவே புக்ல தெளிவா சொல்லிட்டேன், இங்க எல்லாமே அசைவம் தான். ஆனா ஏன் வந்து எல்லாமே அசைவோம், சாப்பிடும் போது நீங்க வந்து அதை தாவரமா சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு மனசு டெவலப் ஆகல, அதனால உங்களுக்கு மனதுல மாற்றம் வராது. ரெண்டாவது, தாவரங்கள் ஸ்டேபிளா ஒரு இடத்துல நிக்குது, அது இடம் விட்டு இடம் பெயர்வது கிடையாது. ஆகவே நீங்க தாவர உணவை உட்கொள்ளும் போது உங்க மனசு ஸ்டேபிளா நிற்கும், உங்க மனசு அலைப்பாயாது. ஆனா மிருகங்கள் ஸ்டேபிளா நிற்காது. மிருகங்கள் வந்து எப்படின்னா, ஒரு கோழி ஆகட்டும், ஒரு ஆடாகட்டும், ஒரு மாடாகட்டும், நீங்க கவனிச்சு பாருங்க, அது உணவை வந்து புல்லுதான் சாப்பிடுது, சைவ உணவை தான் அது சாப்பிடுதுங்க. ஆனா அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆடு வந்து புல்லுகள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், ஒரு இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், திடீர்னு தாவி அந்த இடத்துக்கு போய் இன்னொரு இடத்துல மேயும். இங்கேயே புல்லு இருக்குது இல்ல, ஆனா அங்க போயிடும், அப்புறம் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும், அப்படியே போய்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிக்கவே வைக்காது, நிலை கொள்ளாது. ஆடும் மாடும் அப்படிதான், இந்த கோழியும் அப்படிதான். கோழி என்ன பண்ணுவோம், மண்ணுக்குள்ள போய் டொக்கு டொக்குன்னு ஒரு பூச்சி புழுவை பொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போயிடும். இப்படியே இந்த ஜீவராசிகள் வந்து இடம் விட்டு இடம் பெயர்வதனால நீங்க அந்த ஜீவராசிகளை உணவா உட்கொண்டீங்கன்னா உங்க மனசும் இந்த மாதிரி ஆசுலேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும், அதனுடைய மைண்டும் உங்களுடைய மைண்டும் உள்ள சேர்ந்துக்கும், சேர்ந்துக்கிட்டு ஏன்னா சூட்சமா இருக்கு இல்லையா, அதுவும் உங்களுடைய உடலும் அந்த உடலும் ஒன்னு ஆயிடுது இல்ல, ஸ்தூலத்துல ரெண்டும் ஒன்னு ஆயிடும், அந்த பாடியும் உங்க பாடியும் மிங்கிள் ஆயிடும். மிங்கிள் ஆன உடனே இப்ப நீங்களும் கோழியும் வேற வேற இல்லை, நீங்களும் சுரக்காயும் வேற வேற இல்லை. இதெல்லாம் நான் ஏற்கனவே விளக்கியிருக்கேன். நீங்க சுரக்காய் வெளியே பாக்குற வரைக்கும் தான் அது வெளியே சுரக்காய், ஆனா அந்த சுரக்காய் நீங்க சமையல் பண்ணி சாப்பிட்ட பிறகு அந்த சுரக்காய் உங்க வயிற்றுக்குள்ள போய் ரத்தமா எலும்பா மஜ்ஜையா மாறிடுச்சுங்க. அப்போ இனிமேல் நீங்க சுரக்காயும் நீங்களும் ஒண்ணு. அது மாதிரி இங்க எல்லாமே வெளியிருக்கிற ஆடு மாடை நீங்க தின்னாலும் வெளியே தனியா இருந்த ஆடு உங்க வயிற்றுக்குள்ள போன உடனே ரத்தமா எலும்பா மஜ்ஜையா மாறி உங்களை மாதிரியே மாறிடுச்சு அந்த ஆடு. அப்ப இந்த மாற்றம் எப்படி உங்க உடம்புல நடக்குதோ அதே மாதிரி உங்க உடம்ப சாப்பிடுற மற்ற ஜீவராசிகள் உடம்புலையும் நடக்குங்கிறத நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க, உங்க உடம்ப சாப்பிட்டுதான் தாவரம் வளர்ந்துருக்கு, உங்க உடம்ப சாப்பிட்டுதான் கோழி பூச்சிகள் எல்லாம் வளர்ந்துருக்கு. அப்ப இதெல்லாம் இப்படி உங்க உடம்பு தான் சதப்பிண்டத்தை தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கு. அப்ப இப்ப ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டிருக்கின்ற அந்த ஆற்றல் மையத்துல போய் நான் இப்படி போயிட்டேங்க, நான் உடம்பு பதிச்சுட்டேங்க, என்னுடைய உடம்பு அழுகி போச்சுங்க, நான் நாறிக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே அஞ்ஞானம் தானே. ஏன்னா இதுதான் தோன்றி மறைகிறதுன்னு மகான்கள் அடிச்சு அடிச்சு சொல்றாங்களே, பல மகான்கள் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நேத்தி பண்ணுப்பா, இதெல்லாம் வந்து வந்து போற விஷயம். ஆனா நீ என்றும் சாஸ்வதமாய் சத்தியமாய் நித்தியமாய் இருக்கின்ற உணர்வு, உயிர், பிரக்ஞை, பிரம்மம் அப்படின்னு பல பேர்ல சொல்லி உங்களை காட்டி கொடுக்குறாங்க. ஆனா இதை புரிஞ்சிக்க நம்மளால ஏன் முடியல? அதான் நான் சொல்றேன், ஏன் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, இங்க நம்ம பயணம் பண்ணுகின்ற இந்த அறிவு பரிமாணத்துல படிப்படியா மனிதனாக வந்து நம்ம சேர்ந்திருக்கிறோம். நம்ம புழுவா, பூச்சியா, மிருகமா, பறவையா மாறி மாறி பல உடம்பை எடுத்து வந்தாலும் மனித உடல்ல வந்து நம்மளால ஏன் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுக்கு காரணம் என்ன? அதுக்கான படிப்பறிவு கொடுத்தால்தான் புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியும். மற்றபடி மனிதனா வந்து அப்படி நிஷ்டையில உட்காந்து பிரம்மம் ஆயிட்டாங்க எப்படிங்க சொல்ல முடியும்? அது முடியாதுன்னு தான் நம்ம பலமுறை சொல்லிட்டே இருக்கிறோம். அமைதியா இருந்தா, ஆனந்தமா இருந்தா பிரம்மம் ஆயிடலாம் அப்படின்னா எப்படி நீ அமைதியா இருப்பப்பா? எப்படி நீ ஆனந்தமா இருக்க முடியும்? பிராக்டிக்கலா சாத்தியமாகற விஷயங்களை பாருங்க. சும்மா அமைதியா உட்காந்துருக்குற, சும்மா இருனு அருணகிரிநாதருக்கு வந்து முருகப்பெருமான் உபதேசம் கொடுத்துட்டாரு, சும்மா இரு சொல்லற அப்படின்னு ஒரு உபதேசம் கொடுத்துட்டாரு அப்படின்னா அவர் எந்த அடிப்படையில உபதேசம் கொடுத்தாருன்னு பாக்கணும்ல. இப்ப நானுமே பாத்தீங்கன்னா முட்டை சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொன்ன உடனே நான் முட்டை சாப்பிடலாங்கிற வார்த்தையை எந்த இடத்துல நான் எதுக்காக சொன்னேன் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும்ல. நீங்க மட்டும்தான் முட்டை டாபிக் பேசிக்கிட்டே இருப்பீங்களா? நான் பேசக்கூடாதா? நானும் முட்டை டாபிக் பேசுவேன். அப்ப முட்டையை வந்து மணிக்கணக்குல நீங்க எல்லாம் பேசியிருக்கிறீங்க. முட்டை சாப்பிடலாம்னு இவரே சொல்லிட்டாரு, அதுவும் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடலான்னு சொல்லிட்டாரு. பிராய்லர் கோழி முட்டை தான் கெடுதல்ட்டாரு. ஆகவே நான் அங்கிங்க தேடி பிடிச்சாவது நாட்டுக்கோழி முட்டையை வாங்கிட்டு வந்து சாப்பிடலாமல்ல அப்படின்னு மைண்ட் நினைக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது ஏன் முட்டையை சொன்னதை மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இதுக்கு மட்டும் எத்தனை விஷயங்களை மாத்தி மாத்தி பேசிருக்கிறேன், அதையெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கலாமல்ல? அப்ப நீங்க இங்க யோசனை பண்ணி பாருங்க, இங்க முட்டையாகட்டும், புழு பூச்சிகளாகட்டும், தாவரங்களாகட்டும், எல்லாமே உயிரினம் தான். நீங்க சாப்பிட்றது எல்லாமே உயிர் தான். ஆனா எந்த உயிரை எப்ப சாப்பிட்டா அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, மனம் வளராத ஜீவராசிகளை இந்த மனிதன் உணவாக எடுத்துக்கொண்டா அவன் சத்துவ குணத்துல மேலோங்குவான். அப்ப சத்துவ குணத்துல மேலோங்கினாதான் அவன் நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் என்று விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழித்துக் கொள்வான். ஆனா இந்த சத்துவ குணத்துக்கு உதாசீனப்படுத்தி விட்டு உயிரினங்களையே உணவாக சாப்பிட்டான் அப்படின்னா அவன் வந்து மிருக குணத்தை அடைவான். மிருகங்கள் மாதிரி ஒரு நிலை கொள்ளாத மனதை அடைவான். அப்ப அவனால இந்த மாதிரி அத்தியாத்ம ஞான கல்வியை பெற முடியாதுன்னு சொல்றான். நம்ம சொல்ற டாபிக் என்ன அப்படின்னா, நீங்க அசைவ உணவுகளை எடுக்க எடுக்க உங்க மனசு வந்து நிலை கொள்ளாது. அப்ப இது மாதிரி சாஸ்திர ஞானம் உங்களுக்குள்ள போகாது. அப்ப நான் சொல்ல வர்றதை உங்களால எப்படி எடுத்துக்க முடியும்னா, போட்டு அறு அருன்னு அறுக்கிறான், 10 நிமிஷம் கூட கேட்க முடியல அப்படின்ட்டு நீங்க இதை கட் பண்ணிட்டு ஏன் வெளியே போறீங்கன்னா, அந்த பொறுமை உங்களிடத்துல இல்ல. ஏன் அந்த பொறுமை இல்ல? மிருக குணம் வந்து விட்டது. மிருக குணம் வந்து விட்டா நீங்க எப்படி இதை கேட்பீங்க? பொறுமையே இருக்காது. மிருகம் எப்படி ஒரு இடத்துல நிலையா நிக்குமா? தாவிக்கிட்டே இருக்கும். அப்ப அதுக்கிட்ட போய் ஏதாவது சொல்ல முடியுமா? கேட்காது. அப்ப அது மாதிரி மாறிடுவீங்க மனிதர்களாகி நீங்க. அதுவே தாவர உணவை நீங்க உணவா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க மனசு வந்து சத்துவ குணத்துல நிக்கும். ஏன்னா தாவரம் ஒரு இடத்துல நிலையா நிக்குது, அலைப்பாயாம நிக்குது. அப்ப அது மாதிரி நீங்க இந்த உணவை எடுத்தீங்கன்னா உங்க மனசு அப்படியே சாந்தத்துக்கு வரும், அமைதிக்கு வரும். அப்ப இது மாதிரி பாடங்களை உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப இன்டெப்தா உள்ள போகும், பொறுமையா கேட்பீங்க. அப்ப உங்களுக்கு சத்துவ குணம் மேலோங்கும். அப்பதான் நீங்க உண்மையிலேயே நான் யார், இந்த உலகம் எப்படி, இறைவன் எப்படின்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த நிலையில சும்மா இருக்கிறீங்க பாருங்க மனதுல. அதுதான் உண்மையிலேயே சும்மா இரு சொல்லற. ஏன்னா இங்க மனசும் செயலும் அப்படி சும்மா இருக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, கர்ம யோகமாக மாறிவிடும் என்று மகான்கள் சொல்றாங்க. இங்க பூடகமான விஷயம் எப்படின்னா, சும்மா இரு சொல்லாரு அப்படின்னா வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல படுத்துக்கோ, பேசாம மௌன விரதம் மேற்கொள்ளு அப்படின்னு புரிஞ்சுக்க சொல்லி சொல்லல. நீ எல்லாமே செய்யலாம், ஆனா எதுவுமே நீ செய்யல. நீ இந்த பாடி மைண்ட் வந்து அந்த ஆத்மாவின் ஊடகம், அந்த ஈஸ்வரனுடைய கருவி. ஆகவே அவன் செய்யறான், நீ அதற்கான கருவிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ உன்னுடைய அகங்காரத்தை, ஆணவத்தை இழந்து விடுவாய் அப்படிங்கிற அடிப்படையில மகான்கள் சொல்ல வர்ற அந்த விஷயம்தான் சும்மா இரு சொல்லற. நீ எதுவும் இங்க செய்யலப்பா, எல்லாம் அது செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க வைக்கிறாங்க. அப்ப அது மாதிரி இங்க நாம இந்த பாடத்திட்டத்துல இன்டெப்தா வந்து வந்து இதை நல்லா உள்ள வாங்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு ஆழமான பொருட்கள் வந்து மகான்கள் புரிய வைக்க முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அப்ப இப்ப நமக்கு என்ன இங்க இடத்துல ரிபு முனிவர் வந்து நிதாகனுக்கு சொல்றாரு அப்படின்னா, கற்பூரம் எப்படி வந்து அந்த நெருப்புல கரைஞ்சு காணாம போயிடுதோ அது மாதிரி இந்த உடலும் ஒரு நாள் மறைஞ்சு காணாம போயிடும்பா. ஆனா நீயும் வந்து அந்த தோன்றி மறைகிற கற்பூரம் மாதிரியோ, தோன்றி மறைகிற உடல் மாதிரியோ ஆள் கிடையாது. நீ அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆத்மா, பிரம்மம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அடுத்த பாடல், யதா கும்பஸ்ய பங்கேன நாஸ்தி யோம்னஹா விபேதனம் ததா தேகஸ்ய நாஷேன ஆத்மா நாசமர்ஹதி. இங்க என்ன சொல்றாருன்னா, பானை உடைந்தாலும் அந்த பானைக்குள் இருக்கின்ற ஆகாயத்துக்கு பாதிப்பு இல்லவே இல்லை. அதுபோல இந்த உடல் அழிந்தாலும் இந்த உடலுக்குள் இருக்கின்ற ஆத்மாவுக்கு பாதிப்பு இல்லவே இல்லை அப்படின்னு இந்த ரெண்டு லைன்ல அருமையா சொல்லிட்டார். அப்ப இந்த ஆத்மா அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அது உணர்வு, உயிர், பிரக்ஞை, அப்புறம் அதை வந்து வெட்டவெளி அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து அதை புரிய வைக்கிறதுக்கான என்னென்ன பாஷையில சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஆத்மான்னு ஒரு பேர் இருக்கா, உயிர்னு ஒரு பேர் வச்சுக்கிறீங்களா, உணர்வுன்னு ஒரு பேர் வச்சுக்கிறீங்களா, நீங்க பல பேர் வேணா வச்சுக்கோங்க, ஆனா அந்த உயிர், உணர்வு, ஆத்மா, இறைவன், பிரம்மம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற கற்பனைக்குள்ள போயிடாதீங்க. அது உண்மையிலேயே உங்களால புரிஞ்சுக்க முடியும்னா எப்படி அதை புரிஞ்சுக்கணும், அது வந்து வெளி, வெட்ட வெளின்னு புரிஞ்சுக்கோங்க, ஆகாயம் மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அந்த எல்லையற்ற ஆகாயம் இருக்கு இல்லையா, அதை கண்ணால் பார்க்க முடியாது, அதுல எந்த குணபேதங்களும் கிடையாது, ஆகவே அது நிர்குண ஸ்வரூபமா இருக்கு, அதுதான் பிரம்மம், அதுதான் ஆத்மா, அதுதான் அறிவு, அதுதான் இறைவன் அப்படின்னு நம்ம புரிய வச்சிருக்கோம். அப்ப அப்படிப்பட்ட அந்த வெட்ட வெளியான ஆகாயம் எங்கும் எதிலும் ஊடுருவி இருக்கு. அது உங்களுக்குள்ளே இருக்கு, எனக்குள்ளே இருக்கு, பானைக்குள்ளே இருக்கு, எல்லா செடி கொடிகளுக்குள்ளும் இருக்கு. அப்படி இருக்கிற அது வந்து எப்படி இருக்குது, ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளயும் உணர்வாய், உயிராய், அறிவாய் இருக்குது. அதையும் புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து அது வெறும் வெட்ட வெளி மாட்டு உள்ள பூந்துக்கிட்டு சும்மா இருக்குதான்னா எப்படி சும்மா இருக்கும், நமக்குள்ள இருந்து அறிவா பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நமக்குள்ள வெட்ட வெளி உள்ள ஊடுருவி இருக்கு, ஆனா ஊடுருவி இருக்கிற வெட்ட வெளி வந்து இப்ப எம் மூலமா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அந்த ஊடுருவி இருக்கிற வெட்ட வெளி வந்து இந்த உடம்பையும் மனசையும் கொண்டு கண்கள் வழியா உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கு, காது வழியா உன்னை கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப எப்படிங்க இந்த வெட்ட வெளிக்கு வந்து இப்படி ஒரு சக்தி வந்ததுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது உருவாக்கிய உடலுக்குள்ளேயே அந்த சக்தியை உருவாக்கி வச்சிருக்கு. அந்த வெட்ட வெளியே இந்த உலகத்தை உண்டு பண்ணுது, அந்த உலகத்துல இந்த உடலை உண்டு பண்ணுது, இந்த உடலுக்குள்ள புலன்களை உண்டு பண்ணுது, அந்த புலன்களுக்குள்ள ஒரு சக்தியை கொடுக்குது, அந்த சக்தியின் மூலமாவே இந்த உலகத்தை திருப்பி பார்க்குது. அப்ப எப்படி பாருங்க, எவ்வளவு பெரிய பயங்கரமான வேலையை செய்யுது அந்த வெட்ட வெளி. ஆனா அந்த வெட்ட வெளியை பாக்குறதுக்கு நமக்கு என்ன, ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியுது. அது வந்து ஜடம்னு சொல்லிடுறாங்க நிறைய பேர், சூன்யம்னு சொல்லிடுறாங்க. அந்த வெட்ட வெளியில என்னங்க இருக்கு, அங்கே ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. ஆனா அந்த வெட்ட வெளி தான் இத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இத்தனை வெட்ட வெளி எப்படி எதன் மூலமா செய்யுது அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தா, அது உண்டாக்கிய ஊடகமாகிய மனசு அப்படிங்கிறது நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்ப இந்த மனசு தாங்க இவ்வளவு விஷயத்தையும் உண்டு பண்ணி பார்க்குது. அப்ப அந்த ஆத்மாவின், அந்த அறிவின், அந்த வெட்ட வெளியின் வெளிப்பாடில் பிரதிபிம்பித்து காணப்படுகின்ற இந்த ஒட்டுமொத்த உலகம் என்கின்ற மைண்ட் வந்து, நம்ம வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது, தனி மனித மனசு கிடையாது, அது யூனிவர்சல் மைண்டு, காஸ்மிக் மைண்டுன்னு சொல்லுது. அப்ப அந்த காஸ்மிக் மைண்ட், அந்த யூனிவர்சல் மைண்ட் யாருது, அது ஈஸ்வரனுடையது. அப்ப ஈஸ்வரன்னா யாரு, அதுதான் ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம், அந்த அறிவினுடைய பிரதிபிம்பம். அப்ப அந்த அறிவானது தன்னை பிரதிபிம்பித்து பார்க்கின்ற ஒரு ஊடகமாக மனதை உண்டு பண்ணி அந்த மனதிலேயே தன்னை பார்க்குது. அப்ப அந்த மனதில் தன்னை பார்க்கும்போது அந்த மனசே என்ன பண்ணுதுன்னா, வேறு ஒரு பரிமாணத்துல உடம்பு எடுக்குது. அப்புறம் அந்த உடம்புக்குள்ள உணர்வாய் மாறுது, உயிரா மாறுது, மூச்சு காற்றா மாறுது, இப்படி பல பரிமாணங்களுக்குள்ள பல மாற்றங்களை அது உண்டு பண்ணுது. இப்ப இதை வந்து உங்களுக்கு நிறைய பேர் கேள்வி வரலாம், என்னங்க உயிருங்கிறீங்க அதை கண்ணில் பார்க்க முடியாது, அப்புறம் அதை சுவாசம்ன்றது சொல்றீங்க அது காற்ற மாறி போயிடுது, அந்த சுவாசம் உயிர்னு சொல்றது இல்லாம உணர்வுன்னு வேற சொல்றீங்க, அப்புறம் அது அறிவுன்னு வேற சொல்றீங்க, இப்படி மாத்தி மாத்தி சொல்லும் போது குழப்பமா இருக்கு அப்படின்னா, இன்னொரு உதாரணம் நம்ம எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னா, இப்ப சூரியன் இருக்கு, அந்த சூரியனுடைய ஒளி கதிர்கள் வந்து மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னா அப்படியே நீர்நிலையில பட்டு அப்படியே பிரதிபிம்பிக்கும். அந்த சூரியனுடைய கதிர்கள் வந்து மழை பெய்யும் போது பட்டு பிரதிபிம்பிக்கும் போது ஏழு வர்ணங்கள்ல வந்துடும். அப்ப அதுக்கு வந்து என்ன சொல்றோம், வானவில் என்று சொல்றோம். ஏழு வர்ணங்கள்ல ஒரு வானவில் உண்டாகிவிடும். அப்ப அந்த வான வில்லுல பாத்தீங்கன்னா ஏழு நிறங்கள் வெளிப்படும், ஏழு நிறங்கள் காணப்படும். இப்ப அந்த ஏழு நிறங்களும் உண்மையிலேயே எதன் இடத்துல இருந்து வெளிப்பட்டதுன்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, சூரிய கதிரே தான். ஆனா அந்த சூரிய கதிரானது போய் தண்ணியில பட்டதுனால அதுல இருந்து ஏழு கலர் வெளிவருது பாருங்க. அந்த ஏழு கலருமே சூரியன் இடத்துல இருக்கிற கலர். ஆனா அந்த ஏழு கலரை நீங்க டைரக்டா பார்க்க முடியல பாருங்களேன். சூரியனை போய் பாத்தீங்கன்னா எங்கெங்க பச்சை கலர் இருக்குங்க, எங்கெங்க ஆரஞ்சு கலர் இருக்கு, எங்கெங்க சிவப்பு கலர் இருக்கு நீங்க கேட்டீங்கன்னா சூரியன்ல பார்க்க முடியாது. ஆனா அந்த சூரியனுடைய நிறம் நீர்ல பட்டு பிரதிபிம்பித்து வானவில்லா மாறும்போது அதுல ஏழு வர்ணங்கள் இருக்கு. அந்த ஏழு வண்ணங்கள் தான் ஏழு குதிரைகள். நம்ம புராண கதைகளில் சொல்லியிருப்பாங்க, சூரிய பெருமான் வந்து ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் வரார் அப்படின்னு காட்டுவாங்க இல்லையா. அந்த ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் வந்து ஏழு வர்ணங்கள். அப்போ அந்த ஏழு வர்ணங்கள் இருக்கு இல்லைங்களா, அது எப்படிங்க உண்டாச்சு? அது ஆல்ரெடி சூரியன் இடத்துல இருக்கு, ஆனால் அது தெரியாமல் மறைஞ்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் அதை தெரிய வைக்கிறதுக்கு மழை பெய்யும் போது மழை நீரோடு சேர்ந்து பூமியில் இருக்கிற நிலப்பரப்பில் அந்த நீரில் பட்டு பிரதிபிம்பிக்கும் போது ஏழு நிறங்களை உண்டு பண்ணுற மாதிரி அந்த ஆத்மாவின் அறிவு வெளிப்பட்டு பிரகாசிக்கின்ற ஊடகமான மனதில் இத்தனை விஷயங்கள் வெளிப்படுதுங்க. இவ்வளவு விஷயங்கள் வெளிப்படுத்த முடியும், இவ்வளவும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு உள்ள. சூரியன் இடத்துல ஏழு கதிர்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது, ஏழு விதமான நிறங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறத நீங்க எப்படி அனுபவமா இப்படி உணர்றீங்களோ, அதுக்கு ஒரு லீலை வந்து எப்படி அது மழை பெய்யும் போது பண்ணி காட்டுதோ, அது மாதிரி இங்க மனசு பண்ணி காட்டுறது தான் இந்த உலகமே. அப்ப இப்படிப்பட்ட பிரம்மாண்ட உலகத்தை இந்த மனசு படைக்குது. அப்படி படைக்கும் போது உங்களுக்கு இத்தனை விஷயங்களை படைச்சிக்குது. அப்ப இவ்வளவு மனதினால படைக்க முடியுதுன்னா படைச்சு வச்சிருக்க நீங்க இதை என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னா, அப்ப நீங்க சூரியனுடைய ஏழு நிறங்கள் இருக்குங்கிறது கூட தான் நம்ப முடியலன்னு சொல்லுவீங்க. அப்ப அதுக்கு நம்ம எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? நிறைய பேர் இதை நம்பவே முடியல, என்னால் இதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப சூரியனுடைய ஏழு நிறங்கள் கூட நிறைய பேரால் ஏத்துக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன விளக்கத்தை சொல்லி புரிய வைக்க முடியும்? புரிய வைக்கவே முடியாது. அப்படின்னா அவங்களுக்கு மெச்சூரிட்டி பத்தலன்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர வேற என்னத்தை நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும். அது மாதிரி தான் இங்கேயும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ எல்லையற்ற வெளி அந்த ஆத்மா அந்த பிரம்மம் அந்த வெட்ட வெளி எதற்குள்ள வேணா ஊடுருவி வெளிப்பட்டு பலவிதமான மாற்றத்தை உண்டு பண்ணும், ஆனால் அது மாறவே மாறாது. அப்போ அது பானைக்குள்ள இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும், பானை தான் வந்து தோன்றி மறைந்து உடைந்து போய்விடும். அது உடலுக்குள்ள இருந்தாலும் அப்படியே தான் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கும், அந்த உடல் தான் தோன்றி இருந்து மறைந்து விடும். அப்போ அது மாதிரி இங்கே அழியக்கூடிய உடல், அந்த மனித உடலாக இருக்கட்டும், மிருக உடலாக இருக்கட்டும், தாவர உடலாக இருக்கட்டும், பறவைகள் உடலாக இருக்கட்டும், அது உண்மை கிடையாது, அது நீ கிடையாது அப்படின்னு எங்க சாஸ்திரம் புரிய வைக்குதுங்க. அடுத்த பாடல்ல சொல்றார், யதா தீப பிரபா நித்யம் பிரகாசயதி பூதலம் ததா சிதாத்மா சர்வசிய பிரகாசோ நாஸ்தி வைபிருதக். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, எப்படி ஒரு விளக்கு வெளிச்சமானது எப்போதும் தன்னுடைய ஒளியை வெளிப்படுத்தி கொண்டு அந்த இடத்தை எல்லாம் பிரகாசமாக காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறதோ, அதுபோல ஆத்மாவின் இடத்தில் இருக்கின்ற அந்த சித்து ஒளியானது இந்த உடல் மூலமா ஊடுருவி அனைத்து விஷயங்களையும் வெளிச்சப்படுத்தி காட்டுகிறது அப்படிங்கிறது இங்க இந்த பாடல்ல புரிய வைக்கிறார். ததா சிதாத்மா சர்வத்திய பிரகாசோ நாஸ்தி வைபிருதக். அதாவது இங்க அந்த ஆத்ம ஒளி இருக்கு இல்லையா, ஆத்மா தான் உண்மையிலேயே ஒளி, அதை வந்து நம்ம வந்து வெளியே பார்க்குற விளக்கு ஒளி கிடையாது. நான் ஏற்கனவே அதுதான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். நீங்க வந்து ஆத்ம ஒளிங்கிறத வந்து நீங்க ஏதோ விளக்கு ஒளி மாதிரி நினைச்சுக்கிறீங்க, அப்படி கிடையாது அப்படின்னு நம்ம புரிய வைக்கிறதுக்காக ஒரு உதாரணத்தை விளக்கு ஒளியை சொல்லி புரிய வைக்கிறோம். ஆனா நம்ம மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, அந்த விளக்கு ஒளிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, ஆத்ம ஒளிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்குது. இப்ப அந்த விளக்கு ஒளி வந்து பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு விளக்கு எடுத்துக்குங்க. இப்ப கார்த்திகை தீபம் வருதுங்க, கார்த்திகை தீபம் வந்த உடனே நீங்க பெண்மணிகள்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, வீட்டுல கார்த்திகை தீபம் ஏத்த போறோம்னு சொல்லிட்டு எல்லா கார்த்திகை தீபத்திலையும் எண்ணெயை ஊற்றி திரிய போட்டு எல்லாம் வீட்டு முன்னாடி வச்சிடுவீங்க. அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் தீப்பெட்டி கிழிச்சு கிழிச்சு கிழிச்சா நீங்கள் பற்ற வைக்க போறீங்க? கிடையவே கிடையாது. ஒரே ஒரு கார்த்திகை தீபத்தை ஏற்றிக்குவீங்க, அந்த தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த தீபத்தை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் நீங்கள் எங்கெல்லாம் வந்து எண்ணெயும் திரியும் போட்டு வச்சிருக்கீங்களோ அதில் போய் போய் பக்கத்தில் வச்சிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எல்லா தீபமும் பிடிச்சிக்கும். அப்படி டக்கு டக்கு டக்குன்னு எல்லா தீபம் பிடிச்ச உடனே நீங்கள் வீட்டில் 1000 தீபம் போட்டுருங்க, 100 தீபம் போட்டுருங்க, அந்த 100 கார்த்திகை தீபமும் எரியும். ஆனா அந்த 100 கார்த்திகை தீபம் எரிவதற்கான காரணமா இருந்தது ஒரே ஒரு தீபம், அது உங்க கையில இருந்த கார்த்திகை தீபம். அப்ப உங்க கையில இருந்த ஒரு கார்த்திகை தீபம் 1000 தீபத்தை எரிய வச்சிடுச்சே, அப்ப இந்த கார்த்திகை தீபம் ஏதாவது பவர் குறைஞ்சிடுச்சுங்களா? நீங்க கையில வச்சிருந்ததுங்க டல் ஆயிடுச்சு, இத்தனை பேரை எரிய வச்சிட்டேன் நான், அப்படியே சோம்பேறி ஆயிட்டேன், சோர்ந்து போயிட்டேன், டல் ஆயிட்டேன்னு சொல்லுமா? அது எப்பவும் போல அது பிரகாசமா இருக்கும். அப்ப இது மாதிரி ஒரு தீபத்தை கொண்டு நீங்க எத்தனை தீபத்தை ஏற்றினாலும் அத்தனை தீபத்திலும் அந்த பிரகாசம் வெளிப்பட்டு கொண்டே இருக்குது, ஆனா உண்மையில தீபத்தினுடைய பிரகாசம் மங்குவதில்லை, அந்த வெளிச்சம் மங்குவதில்லை. அது மாதிரி இங்க ஆத்ம ஒளி பிரகாசம் பல உடல்களில ஊடுருவி வெளிப்பட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்குங்க. அப்படி எத்தனை உடல்களுக்குள்ள ஊடுருவி பிரகாசித்துக் கொண்டிருந்தாலும் அதனுடைய ஒளித்தன்மை குறையவே குறையாது. அதுக்குதான் இந்த உதாரணம், எப்படி நீங்க வெளியிருக்கிற தீபத்துல வச்சுக்கிட்டு ஒரு விளக்கை வைத்து ஓர் ஆயிரம் விளக்கை ஏற்றினாலும் அந்த ஏற்றப்பட்ட விளக்குகள்லாம் வேறு வேறே தவிர ஒளி என்னமோ ஒண்ணுதானுங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, அத்தனைக்கும் நீங்க ஒளி கொடுத்தது இந்த உங்க கையில இருந்த ஒரே ஒரு தீப ஒளி தான் அத்தனைக்கும் ஒளி கொடுத்தது. அது மாதிரி ஒரே ஒரு ஆத்ம ஒளி தான் உங்களுக்குள்ளேயும் ஒளி கொடுக்குது, எனக்குள்ளேயும் ஒளி கொடுக்குது, அந்த எறும்புக்குள்ளேயும் ஒளி கொடுக்குது, அந்த யானைக்குள்ளேயும் ஒளி கொடுத்துட்டு இருக்கு. அப்ப இத்தனை உயிரினங்களும் படைக்கப்பட்ட இத்தனை உடல்களும் அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்தில் தான் நீங்க இயங்கி கொண்டிருக்கின்றன. அப்ப இது எல்லாமே இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படி ஆத்மாவை பிரிச்சு பார்க்க முடியுங்க? பிரிச்சு பார்க்கவே முடியாதுங்கிறாரு ரிப முனிவர். ரிப முனிவர் என்ன சொல்றாருன்னா, புரியாததுனால்தான் நீ பிரிச்சு பார்க்கிறப்பா, நான் வேற ஆத்மா அவன் வேற ஆத்மா, நான் ஜீவாத்மா இறைவன் பரமாத்மா அப்படின்னு சொல்றீங்க, அது உங்களுக்கு பத்தல புரியல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தான் நம்ம இந்த வருமானமும் கொடுக்குறோம். நீங்க கையில வச்சிருக்கிற ஒரு தீபத்தை வச்சு ஓராயிரம் தீபம் ஏத்ததுனால ஓராயிரம் உடல்கள் வந்துடுது. அந்த ஓராயிரம் உடல்களும் என்ன, ஓராயிரம் கார்த்திகை தீபங்கள். அப்ப ஓராயிரம் கார்த்திகை தீபங்களும் ஒவ்வொரு கார்த்திகை தீபமும் தனித்தனி உடம்பு தான். அப்ப தனித்தனி உடம்பும் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த தனித்தனி உடம்பும் பிரகாசிப்பதற்கான ஒளி கொடுத்தது இந்த உங்க கையில இருந்த ஒரே ஒரு தீப ஒளி தான். அப்ப இந்த ஒரே தீப ஒளி போய் அத்தனை ஒளிகளையும் உண்டாக்கி அங்க ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப பிரைட்டா ஒரு இடத்தை உருவாக்கி காட்டுது அப்படின்னா, அது ஒரு ஒளி ஓராயிரம் ஒளியை உண்டு பண்றதுக்கு எப்படி அத்தனை ஊடகங்களை பயன்படுத்துதோ, அத்தனை உடல்களை பயன்படுத்துதோ, அது பாரு எல்லையற்ற இந்த வெட்ட வெளிங்கிற ஆத்ம ஒளி இங்கு ஊடுருவி பாய்கின்ற ஒவ்வொரு உடலுக்குள்ளும் தன்னுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறது. அப்படி அது பிரகாசத்தை வெளிப்படுத்தி காட்டுவதற்கான நிலையிலே இங்கு பிரகாசிப்பதற்கான தகுதி அந்த உடலுக்குத்தான் தேவை. அதுதான் இங்க மகான்கள் சொல்ல வராங்க. அப்ப அந்த உடல் தான் இங்க ஆத்மாவின் சித்பிரகாச ஒளியை வெளிப்படுத்தி கொண்டிருக்குன்னு அப்படி சொல்லும் போது இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? உண்மையிலேயே நாம் வந்து அந்த தீப ஒளியை நல்லா பிரகாசிக்கிற தகுதியான இருக்கிறோமா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க விளக்கேற்றும் போது கார்த்திகை தீபங்கள்ல பல தீபங்களை வீட்டுல வச்சுட்டு நீங்க கொண்டு போய் ஒவ்வொரு தீபத்துக்காக விளக்கு வச்சுட்டு வந்துட்டீங்க, எல்லாமே பிடிச்சிக்கிச்சு, நல்லா தீப தீபம் நல்லா அழகா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சரியா எரியல. அப்ப ஏன் அது சரியா எரியல? நீங்க பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா ஒன்று திரி கறி பிடிச்சிருக்கும், அல்லது எண்ணெய் குறைவாக இருக்கும். அப்போ நீங்கள் உடனே அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த திரியை கொஞ்சம் தூண்டி விட்டுட்டிங்கன்னா திருப்பி அந்த தீபம் மற்ற தீபங்கள் போல பிரகாசமாக எரியும் இல்லை. அப்போ அந்த தீபத்தில் எந்த முரண்பாடும் இல்லை. அந்த ஒளி வெளிச்சம் கொடுப்பதற்கு தயாராக தான் இருக்கு. ஆனால் அந்த ஒளியை குன்ற வைப்பதற்கு காரணம் அந்த உடல் தான் காரணம். அந்த உடல் என்ன, அந்த திரியும் அந்த எண்ணெயும் பத்தாததுனால அது அப்படி மங்கி போச்சு. அப்போ நீங்கள் மீண்டும் எண்ணெயை ஊற்றிட்டு அந்த திரியை தூண்டி விட்டிங்கன்னா அந்த தீபம் எப்படி பிரகாசமாக எரியுமோ, அது மாதிரி இங்க மனிதனாக இருக்கிற நாமும் மிருகங்களாக இருக்கிற மற்ற ஜீவராசிகளும் பறவைகளும் புழு பூச்சிகளும் உடல்ல தான் மாறி மாறி இருக்கு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆத்மாவில மாற்றமே கிடையாது. அது எல்லாம் அந்த ஒரே வெட்ட வெளியை வாங்கிக்கிட்டு பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி பிரகாசிக்கிற உபாதிகள்ல உடல்கள்ல மனித உடல் பிரத்யேகமா படைக்கப்பட்டதுனால இங்க நாம நல்லா பிரகாசிக்கணும், நம்ம இடத்துல எந்த குறைபாடும் இல்லாம அந்த திரி மங்கி போகாத மாதிரி பிரகாசிக்கணும் அப்படின்னா நாம நம்மளை தான் பக்குவப்படுத்திக்கணும், தயார்படுத்திக்கணும். அங்க நம்ம கிட்ட இருக்கிற குறைபாடு என்ன, கறி பிடிச்சி கிடக்குது. மனசு வந்து கண்ட குப்பைகளை ஏத்திக்கிட்டு கறி பிடிச்சி கிடக்குது. அப்போ அந்த குப்பைகள் எல்லாம் இறக்கி வச்சுக்கிட்டு அந்த திரிய தூண்டுற மாதிரி நீங்க தூண்டி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்ம ஒளி பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அப்ப நீங்க இந்த உலகத்துக்கு எவ்வளவோ உபகாரமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கறது இங்க ஞானிகள் சுட்டி காட்டுறாரு. அது அடுத்த பாடல சொல்றாரு பாருங்க. யதா சூரிய பிரகாசேன திருஷ்யந்தே சகலாதிசகா ததா பிரம்ம பிரகாசேன திருஷ்யதே அகில மண்டலம். இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த சூரிய ஒளி எப்படி எங்கும் எதிலும் பட்டு பிரகாசித்து எல்லாவற்றையும் தெரியப்படுத்துவது போல உங்களிடத்துல இருக்கின்ற ஆத்ம ஒளியினாலே தான் நீங்கள் இந்த முழு பிரபஞ்சத்தையும் அறிகின்றீர்கள் அப்படின்னு ஒரு அருமையான உண்மையை இங்க ரிபமுனிவர் நிதாகனுக்கு எடுத்து சொல்றார். எப்படி சூரிய ஒளியானது தன்னிடத்துல இருந்து வெளிப்படுத்த அந்த ஒளியின் மூலமாகவே இந்த பூமியில பட்டு இந்த பூமியில இருக்கிற எல்லா பொருள்களையும் காட்டி கொடுக்குது. சூரிய ஒளி பூமியை நோக்கி பட்ட உடனே பூமியில இருக்கிற எல்லாமே தெரிஞ்சிடுது. அப்ப எல்லாமே அந்த வெளிச்சத்தினால இது இது இன்னது அப்படின்னு நம்மளால பார்த்து புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா நம்ம கிட்ட புலன்கள் இருப்பதுனால. அப்ப இந்த வெளிச்சம் பட்ட உடனே எல்லாம் நம்மால் அறியப்படுவது போலவே நம்மிடத்துல இருக்கின்ற சுயம்பிரகாச அறிவு ஒளிய வைத்து கொண்டுதான் நாம் எல்லாம் பார்க்கணும். ஆனா அந்த அறிவு ஒளியினுடைய பிரகாசத்தினால் தான் இங்க எல்லாம் அறியப்படுகின்றன. அப்ப அந்த அறிவு ஒளியின் பிரகாசத்தினாலே அறியப்படுகின்றவைகள் எல்லாம் எதை அறிகிறது, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே அறியுது. அப்ப இந்த பிரபஞ்சத்துல நீங்க பாக்குற அந்த கேலக்சின்னு நான் சொல்லிட்டேன், ஒரே வார்த்தை நான் நேத்து கிளாஸ்ல கூட சொன்னேன், கேலக்சின்னா அது மிகப்பெரிய ஒரு பால்வெளி மண்டலம், அதுல எத்தனையோ சூரியன்கள் இருக்கு, எத்தனையோ சூரியனை சுற்றி கோள்கள் இருக்கு, அந்த சூரிய கோள்கள்ல நம்ம இடத்துல இருக்கிற பூமிங்கிற ஒரு பந்து இருக்கு, அந்த பூமிக்குள்ளே பல ஜீவராசிகள் இருக்கு. ஆனா இத்தனைக்கும் காரணமா அந்த பால்வெளி மண்டலமே எங்க மிதக்கிட்டு இருக்கு, வெட்ட வெளியில மிதக்கிட்டு இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட வெளியில மிதக்கிட்டு இருக்கிற அந்த பால்வெளி மண்டலம் போல நீங்கள் பார்க்கின்ற அந்த பிரம்மாண்ட வெளிய உங்களுக்குள்ள இருந்ததான் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப நீங்க இருக்கிறதுனாலதான் அந்த வெளி இருக்குது, நீங்க இல்லைன்னா அந்த வெளி இல்லைங்கிறத எங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. அது உங்களுடைய சுயம்பிரகாச அறிவு ஒளியின் வெளிப்பாடு. அப்ப நீங்க வந்து இந்த முழு பிரபஞ்சத்தையே அறிஞ்சிக்க முடியுது அப்படின்னா உங்களிடத்துல இருக்கிற சித்து ஒளியினுடைய பிரகாசம் அது. சித்து அறிவு பிரகாசத்தினால இதை நீங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது என்று இங்க மகான்கள் புரிய வைக்கிறாங்க. அடுத்த பாட்டுல சொல்றாரு, அகமேவ பரம் பிரம்மா நான் யத் சத்யம் கடாச்சனாம் சர்வம் பிரம்மமயம் கேத வியாப்தம் யோம்னா யதா ஜகத். இங்க என்ன சொல்றாருன்னா, அகமேவ பரம் பிரம்மா, அப்படிப்பட்ட சித்தொழியை பிரகாசிக்கின்ற நானே அந்த பரம்பொருள், நானே பரம்பொருள், அகம் பிரம்மாஸ்மி. நான் யத் சத்தியம் கடாச்சன, இதற்கு புறம்பாக வேறு எந்த ஒரு நிஜமும் கிடையவே கிடையாது. நான் தான் பரம்பொருள், எனக்கு புறம்பாக எனக்கு வேறாக இங்கு எதுவுமே நிஜம் கிடையாது, நிஜம் இல்லை. அதுதான் சொல்றாரு, நான் யத் சத்தியம் கடாச்சனா சர்வம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம் கேத வியாப்தம் யோம்னா யதா ஜகத்து. அப்போ இந்த ஆகாயத்தால் இந்த உலகம் தோன்றுவது போல, ஆகாயத்திலே இந்த உலகம் தோன்றி இருப்பது போல இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் பரம்பொருள் சூழ்ந்திருக்கிறது அப்படின்னு ஒரு அருமையான விளக்கத்தை இங்க புரிய வைக்கிறார். அங்க பரம்பொருள் சூழ்ந்திருக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல பரம்பொருள் ஆத்மா அப்படிங்கிறத நம்ம வெட்ட வெளி அப்படி நம்ம வெளியே பார்க்குற மாதிரி நம்ம இடத்துல இருக்கிற சித்து ஒளி. அப்ப சித்து ஒளினா என்ன, நம்ம இடத்துல இருக்கிற அறிவு ஒளி. அப்ப நம்ம இடத்துல இருக்கிற அறிவு ஒளியினால் தான் நீங்க எல்லாம் அறியப்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை வந்து இங்க வீவு முனிவர் வந்து நிதாகனுக்கு எடுத்து விளக்குறார். அப்ப நீங்க இப்படிதான் இந்த பாடத்தை வந்து புரிஞ்சுக்கணும், ஏன்னா இது வந்து ரொம்ப இன்டெப்தான சப்ஜெக்டா இருக்கும், ஆனா எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் வந்து ரொம்ப ப்ரீஃபா இருக்கும். அப்ப நீங்க இப்ப இன்றைக்கு என்ன புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா, இங்க படைப்பு எல்லாமே உங்களுடைய இருப்புனால இருக்குங்க, நீங்க இருக்கிறதுனால இங்க எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. அப்படி தோன்றி இருந்து இல்லாமல் மறைவது எல்லாமே உங்களுடைய இருப்பினால் மட்டும் இருக்கு. அப்ப நீங்க இருக்கிறதுனால உலகம் இருக்கு, நீங்க இல்லைன்னா இந்த உலகம் இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட இந்த உலகம் வந்து உண்மையில் உங்களுடைய பார்வைக்கு வேறு வேறாக தெரிந்தாலும் அதை நீங்க ஆழ்ந்து விசாரித்து பார்த்தா அது ஒரு உணவு சங்கிலி அப்படின்னு தெரியும். அப்ப அந்த உணவு சங்கிலிங்கிறது ஒரு சக்தி மயம்னு புரியும், ஆற்றல் மயம். ஏன்னா நீங்க சாப்பாடு சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்துடுது. அப்ப அந்த எனர்ஜி எங்க கிடைச்சது, சோர்வா படுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட்ட உடனே உங்களுக்கு என்ன ஆயிடுது, சுறுசுறுப்பு வந்துடுது. அப்போ உங்களுக்கு எங்க இருந்து சக்தி கிடைச்சது, அந்த உணவுல இருந்து சக்தி கிடைச்சது இல்லையா. அப்ப இங்க உணவு என்னங்க, சக்தி. அப்ப இந்த சக்திங்கிறது யாருடைய சக்திங்க, பிரம்மத்தினுடைய சக்தி. அப்ப இங்க எல்லையற்ற அந்த பரமன் அந்த பிரம்மத்தினுடைய வெளிப்பாடாக நம்ம காணுகின்ற இந்த உலகம்ங்கிறது ஒரு ஆற்றல் மயம், ஒரு சக்தி மயம். அப்ப இந்த சக்தி வந்து நமக்கு பார்ப்பதற்கு வெளி எனர்ஜி மாதிரி தோன்றுனாலும் உண்மையிலேயே அந்த மாற்றங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுக்கு காரணமா அதிஷ்டானமா அந்த அறிவு இருக்கு, அந்த ஆத்மா இருக்கு, அந்த பிரம்மம் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப அந்த பிரம்மத்தினுடைய உண்மையான சக்தி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ செயல்பாடு புரிகிற சக்தி கிடையாது, அது வந்து மனோசக்தி. அதுதான் இங்க டெப்தான சப்ஜெக்ட். இங்க வந்து ஆத்மாவினிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த பிரதிபிம்ப ஈஸ்வரன் வந்து ஒரு மனோசக்தி தான், காஸ்மிக் மைண்ட் தான், யூனிவர்சல் மைண்ட் தான். ஆனா அந்த மனோசக்தியின் மூலமா இங்க இத்தனை மகத்தான காரியங்கள் நிகழ்த்தப்படுதுங்க. அப்ப இவ்வளவு மகத்தான காரியங்கள் நிகழ்த்துவதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா இல்லை, ஏன் உண்மை இல்லை அப்படின்னு நீங்க அடுத்த விசாரணை கொஞ்சம் ஆழமா மேற்கொண்டு பாத்தீங்கன்னா, அந்த ஆகாயத்தின் மீது ஓடுகின்ற திரைப்படம் போல, அந்த வெள்ளை திரையின் மீது ஓடுகின்ற திரைப்படம் போல, பரமாத்மா பிரம்மம் என்கின்ற வெட்ட வெளியின் மீது ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகம் என்பது திரைப்படம் போல. அப்ப அந்த திரைப்படம்ங்கிறது என்னன்னா அறிவின் வெளிப்பாடாகிய மனசு, அவ்வளவுதான். அப்ப அறிவு இருக்கிறதுனால மனசு இருக்கு, ஆனா அந்த மனசுல எவ்வளவோ மாற்றங்கள் இருக்கு, நிகழ்வுகள் இருக்கு, மாறிக்கொண்டே இருக்கு. ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறுவது போல் இருக்கு. ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லாம் அப்படியே மாறி 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 ஒரு இடத்துல வந்து குவியுது. எங்க தொடங்கினதோ அங்கேயே வந்து வந்து முடியுது. இங்க படைப்பு எல்லாமே அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கு. நீங்க எதை வேணா ஆராய்ந்து பாருங்க, எல்லாமே எங்க மூலத்திலிருந்து தொடங்கியதோ அந்த மூலத்திலேயே முடியும். அதுக்கு உதாரணம் உணவு சங்கிலி. உணவு சங்கிலி வந்து மண்ணிலிருந்து தோன்றி மனிதன் வரைக்கும் விரிந்து மீண்டும் மனிதன் மண்ணுக்குள்ளேயே போகிறான். அது ஒரு உணவு சங்கிலி. அது மாதிரி ஒரு விதை எடுத்துக்கங்க, ஒரே ஒரு ஆலமர விதையை நான் பூமிக்குள்ள நட்ட உடனே அது செடியா துளிர் விட்டு செடியா மாறி மரமா மாறி அப்புறம் பல கிளைகள் இலைகள் பூக்கள் காய்கள் கனிகள் என்று படர்ந்து பல ஏக்கராக்களை ஆக்கிரமித்து அதிலிருந்து பல விதைகளை உற்பத்தி பண்ணி மீண்டும் அந்த விதைகள் பூமிக்குள்ளதான் போகும். அப்ப மீண்டும் பல ஆலமரங்கள் அரச மரங்கள் உற்பத்தி ஆகுது. அப்போ எங்கிருந்து தொடங்கியதோ அந்த விதையிலிருந்து தொடங்கிய அந்த ஆலமரத்தினுடைய வாழ்க்கை அரச மரத்தினுடைய வாழ்க்கை வந்து மீண்டும் விதையிலேயே முடிவுறுகிறது. அதுபோல் இங்க எல்லாமே தோன்றுகின்ற இடத்திலேயே முடிவுறும். அப்ப எங்க தொடங்கியதோ அங்கேயே வந்து நிற்கணும். அதான் ஒரு சர்க்கிள், அதான் ஒரு சைக்கிள். அப்ப இப்படிதான் இந்த படைப்பு வந்து ஒரு சுழற்சியில ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கு. அப்ப அதனால இதுக்கு பேர் என்ன தெரியுமா, பூஜ்யம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த பூஜ்யத்துக்குள்ள ஒரு ராஜ்யம் இருக்கு. அப்ப அந்த பூஜ்யம் தான் இங்க இறைவன் பிரம்மம் வெளி அப்படின்னு இங்க சாஸ்திரம் புரிய வைக்க பாக்குது. அந்த வெளி வந்து நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வெட்ட வெளி அப்படி வெட்டி வெளின்னு அப்படி நினைச்சுக்க கூடாது. அந்த வெளிதான் அறிவு ஆத்மா பிரம்மம் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பாடத்திட்டத்துல இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல இங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு, அது பரம்பொருள் மட்டுமே. அதுக்கு வேறாக எதுவுமே இங்க நிஜம் கிடையாது. ஆகவே ஆகாயத்துக்குள்ள எப்படி ஒரு கேலக்சியே தெரியுதோ அது ஆகாயத்தின் இருப்புனால தெரியுது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி புரியுதோ அது மாதிரி அதனிடமிருந்து வெளிப்பட்ட மனசுங்கிற ஒரு ஊடகத்தை கொண்டு இந்த உடலின் வழியாக நீங்க பார்ப்பதனால இந்த உலகம் உங்களுக்கு தெரியுது. ஒரு வித்தியாசம் எப்படி இது நடக்குது அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே ஆராய்ந்து பாருங்க. அடுத்த வகுப்புல இதுக்கான விடைகளை நான் சொல்றேன். அப்ப இன்றைக்கு நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.